നീളാതുംഗസ്തനഗിരിതടി സുപ്തമുദ്ബോധ്യ കൃഷ്ണം പാരാർത്ഥ്യം സ്വം ശ്രുതിശതശിരസിദ്ധമധ്യാപയന്തി സ്വോച്ഛിഷ്ടായാം സ്രജി നിഗളിതം യാ ബലാത്കൃത്യ ഭുങ്ക്തെ ഗോദാതസ്യൈ നമയിദമിദം ഭൂയ ഏവാസ്തു ഭൂയഃ അന്നവയൽ പുതുവയാണ്ടാൾ അരങ്കർക്ക് പന്നു തിരുപ്പാവൈ പൽപതിയം ഇന്നിശയാൽ പാടിക്കൊടുത്താൾ നർപ്പാമാലൈ പൂമാലൈ ചൂടിക്കൊടുത്താളെ ചൊല്ലു ചൂടിക്കൊടുത്ത ചുടർക്കൊടിയേ തൊൽപാവൈ പാടിയരുളവല്ല പൽവളയായ് നാടിനി വേങ്കടവർക്കെന്ന വിധിയെന്ന ഇമ്മാറ്റം നാം കടവാ വണ്ണമേ നൽകു. இங்கு கூடியிருக்கும் பக்தர்களிடத்தே ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை என்னும் பிரபந்தத்தை பற்றி அதன் சாரம் என்ன, அதன் கருத்தென்ன என்ன சொல்ல வேணுங்கிறது அடியேனுக்கு இடப்பட்ட பணி. இருக்கும் பொழுதுக்குள்ளே திருப்பாவையினுடைய சாரத்தை அனுபவிக்க முயற்சிப்போம். ஆழ்வார்கள் பதின்மர் பிறந்தார்கள். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், குலசேகர் ஆழ்வார், பெரியாழ்வார், தொண்டரடிப்பொடி ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் என்று அந்த பதின்மருக்கும் திருநாமங்கள். இவ்வாழ்வார்களையும் தவிர இருவர் ஆழ்வார்களாகவே அவதரித்தார்கள். ஒருத்தர் நம்மாழ்வாருடைய சிஷ்யராக இருந்த ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார், மற்றொருத்தர் பெரியாழ்வாருடைய பெண்ணாக பிறந்து கண்ணனுக்கே மனம் முடிக்கப்பட்ட கோதை என்னும் வடமொழியிலேயும் ஆண்டாள் என்னும் தென்மொழியிலேயும் கொண்டாடப்படுகிற ஆண்டாள். பூதம் சரஸ்ய மகதாக்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் என்ன ஒரு ஸ்லோகம். இந்த எல்லா ஆழ்வார்களையும் வணங்குகிற ஸ்லோகம். இப்ப முதல்ல ஆழ்வார்கள் 10 பேர்னு சொன்னேன், அப்புறம் ஆழ்வார்கள் இருவர்னு சொன்னேன். 10ஆ 12ஆ? ஆழ்வார்கள் 10 பேர் தானா அல்லது 12வரான்னு பார்த்தால் 12வருங்கிறது தான் உண்மை. ஆனா ஏன் 10ம் 2ம்னு சொல்றோம்னால், பகவானையே தெய்வமாக கொண்டு அவனே எல்லாம் நிறைந்தவர்கள் 10 ஆழ்வார்கள். ஆச்சாரியனை, பாகவதனை, ஓர் பக்தனை தெய்வமாக கொண்டு அவரே எல்லாம்னு இருந்தவர்கள் மற்ற இருவர். மதுரகவி ஆழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும் தெய்வம் தெய்வம் அல்ல, ஆச்சாரியன் குரு பக்தனே தெய்வம். அதனாலதான் இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு தனி நிலை, உயர்ந்த நிலை கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால 10 ஆழ்வார்களுடைய நிலை வேறு, இந்த ரெண்டு பேருடைய நிலை வேறு. அந்த 10 ஆழ்வார்கள் நிலை ரொம்ப சுலபம், தெய்வத்தை தெய்வம்னு யாருமே ஒத்துனுடுவா. ஆனா நம்ம போல இருக்கிற ஒரு மனுஷனை தெய்வம்னு ஒத்துக்கணும்னால் அது ரொம்பவே கடினம். லேசில மனசு அதுக்கு இசையவே இசையாது. ஆனா அதைத்தான் மதுரகவி ஆழ்வாரும் ஆண்டாளும் சாதித்து காட்டினார்கள். அதுல இன்றைக்கு நாம் எடுத்துட்டு இருக்கிறது ஆண்டாளை பத்தி. அப்ப ஆண்டாள்னு சொல்லச்சேவே உடனுக்குடன் எது ஞாபகத்தில் வரணும், பகவான காட்டிலும் பாகவதர்களை உயர்வாக வைத்தவள், பகவானுக்கு சமமாகவும் வைத்தாள், பகவான காட்டிலும் உயர்ந்த ஸ்தானத்திலேயும் வைத்தாள். ஏன் அப்படி, எதற்காக ஆண்டாள் அப்படி பாடியிருக்காள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை எதன் மூலமா தெரிஞ்சுக்க போறோம்னா, திருப்பாவை மூலமாக. திருப்பாவைக்கு பல கோணங்கள் உண்டு. இப்போ ஒரு நல்ல ரத்தன வியாபாரி இருக்காருன்னு வச்சுங்கோ, அவர் கையில ஒரு உயர்ந்த ரத்தனம் கிடைச்சது. அதை இப்படி பார்த்தா நீல வரணமா வீசறது, இப்படி திருப்பி பார்த்தா சகப்பு வரணமா வீசறது, இப்படி திருப்பி பார்த்தா பச்சையா வீசறது, அதத நன்னா மெருகூட்டி எத்தனைக்கெத்தனை அது ஒளிமிக்கதா இருக்கோ அத்தனைக்கெத்தனை வேலை அப்படின்னு ரத்தன வியாபாரி வச்சிருவாரோ இல்லையோ. இப்ப அந்த ரத்தனம் தான் திருப்பாவை. ஆனா நாம ரத்தன வியாபாரியா இருக்கணுமே. இப்ப ரத்தனம் நம்ம கையில கிடைச்சதுன்னு வச்சுங்கோ, அதன் பெருமையே தெரியலனால் இது என்ன ஏதோ கல்லாட்டா இருக்கே இப்படின்னு சொல்லிட்டு கீழே வச்சிருவோம். அந்த மாதிரிதான் திருப்பாவை இப்ப நம்ம கையில சிக்கின் இருக்கு. அது எவ்வளவோ உயர்ந்த ரத்தனம். அந்த ரத்தனம் கிடைக்க வேண்டிய பூர்வாச்சாரியர்கள் கையில கிடைச்சதுனாலே ரத்தனம் நீளமா சிகப்பா மஞ்சளா பச்சையான அவர்கள் மெருகூட்டினார்கள். ஆனா அதே ரத்தனம் இப்ப நம்ம கையில இருக்கு. நமக்கு அதனுடைய மதிப்பு தெரிய வேண்டுமோ இல்லையோ? எதுக்கோ ஏதோ வாசனையோ தெரியுமா அப்படின்னு கேட்பாளோ இல்லையோ? அந்த மாதிரி நிலைமை ஆயிடக்கூடாது. திருப்பாவை அதன் வாசனை அந்த வாசனை அறிந்தவர்களுக்குத்தான் புரியும். அது யாருக்கு புரிந்திருக்கும் என்னால், முதலில் பகவத் ராமானுஜருக்கு புரிந்தது. அவருக்கு திருப்பாவை ஜீயர் அப்படிங்கிற பட்டமே உண்டு. ராமானுஜர் திருப்பாவை பாசுரங்களை சொல்லின்றேதான் எப்பவும் உஞ்சவிருத்திக்கு போவராம். ஸ்ரீரங்கத்திலே காலை பொழுதில் போய் உஞ்சவிருத்தி பண்ணி ஆரிடத்திலேயோ பிக்ஷை எடுத்து சாப்பிடுறது தான் சன்னியாசிகளுக்கு லட்சணம். அவர் ஒரு எதி சார்வபௌமர் சன்னியாசி. அதனால ஒரு ஒரு வீடா போவர். அன்னைக்குன்னு எந்த வீட்டுல போய் கேட்கணுமோ கேப்பர். கொடுத்தா சோருண்டு, இல்லையா பட்டினி. இன்னைக்கு திருவரங்கநாதனுடைய அருள் இல்லை அப்படின்னுட்டு பட்டினி கடந்துருவார்கள். அப்படி அவர் போகும்போது திருப்பாவ பாசுரங்களை சொல்லுண்டேதான் போவர். இவர் பெரிய சம்ஸ்கிருத வித்வான், பரம வேதாந்தி, யதி சிகாமணி. இருந்தாலும் அது என்ன, ஒரு பெண் பாடின தமிழ பாடின 30 பாட்ட போய் இவ்வளவு தூரம் தன்னுடைய உள்ளத்துல வசத்தியா வச்சிருக்காரே, இது என்ன கடோபனிஷத்தா முண்டகோபனிஷத்தா தைத்திரிய உபனிஷத்தா சாந்தோக்கியமா பிருகதாரண்யகமா? அதெல்லாம் இல்லையே, இது ஒரு 30 பாசுரம் தமிழ் பாடல் தானே என்று நமக்கு தோணலாம். அதற்குத்தான் இதுக்குன்னு ஒரு பாசுரத்தை எழுதி வைத்துள்ளார்கள். திருப்பாவை 30 பாசுரங்களும் பாதகங்கள் தீர்க்கும் பரம நடிகாட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோத தமிழ் 5-5. நம்முடைய பாதகங்கள் அத்தனையும் தீர்த்துடும். நமக்கு என்னென்ன பாபங்கள் இருக்கோ மொத்தத்தையும் போக்கி கொடுக்கும். பரம நடிகாட்டும் பகவானுடைய திருவடி தாமர்களை காட்டும் பெற்றும் கொடுக்கும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும். வேத வேதாந்தத்துல என்னென்ன அர்த்தங்கள் இருக்குமோ அத்தனையும் இதிலே உண்டு. வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் எவையவை? வேதத்தை போலே 1000 சாக்கைகளோ 7 சாக்கைகளோ 100 சாக்கைகளோ ரிஷிகளோ வேதவியாசரோ பெருத்த பண்டிதர்களோ அல்ல. கோத தமிழ் 5-5. ஒரு சிறு பெண் குழந்தை பாடின தெற்கு கோடியிலே சிவல்லிபுத்தூரிலே ஆடி மாசம் பூட நட்சத்திரத்திலே பெரியாழ்வாருடைய திருக்குமாரத்தியாக அவதரித்து சிறு பிராயத்தில் பாடினாலே 30 பாசுரங்கள். 5-5 அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. இந்த 5-5 30 பாசுரங்களுக்குள்ளே இத்தனை வேதாந்தார்த்தங்களும் பொதிந்து கிடக்கும். யாருக்கான அந்த 30 பாசுரங்கள் தெரியலேன்னு வச்சுங்கோ, அவரை வையம் சுமப்பதும் வம்பு, பூமாதேவி அவளை சுமந்துன்னு இருக்கிறதே வீண் அப்படின்னு இந்த பாட்டு சொல்றது. வீண்னானு சொல்லிருக்கலாம், வம்புன்னு வேற இருக்கு பாட்டுல. 5-5 அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு அப்படின்னு இந்த அர்த்தம் தெரியாதனாலே ஏதேதோ வாத பிரதிவாதங்கள்ல ஈடுபட்டு சண்டையை கிளப்பி விட்டுறாளாவா. இந்த ஒழுங்கா இந்த 30 படிச்சிருந்தாள்னா எந்த சந்தேகமும் வரவே வராது. அப்ப வம்பு இல்லாத இருக்கும். சந்தேகம் வந்துடுத்துனாலே வம்பு வளர்றதுன்னு அர்த்தம். வம்பு வளர்றதுன்னா திருப்பாவை வாசிக்கலன்னு அர்த்தம். வாசிச்சிருந்தா வம்பு வளரவே வளராதான். ஏன் வராதுன்னு அப்படி சொல்றார்கள்னா, கூடியிருந்து குளிர்ந்துன்னு அண்டாள் பாடியிருக்காள். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடிப்பறகொண்டு யாம்பரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்ற அணைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து கூடியிருந்து குளிர்ந்து அனைவரும் சேர்ந்து இருக்க வேணும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் குளிர்வோம். இது ஆண்டாள் பண்ணிருக்கிற பிரார்த்தனை. இது ஒரு சிறு பெண் குழந்தைக்கு இத்தனையெல்லாம் தெரிய வருமா? அதுவும் பிறந்தது இன்னைக்கா, எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன்னாடி. அவளுக்கு போய் இத்தனை அர்த்தங்கள் தெரிஞ்சிருக்கேன்னா பகவத் அனுகிரகத்தாலும் அவருடைய திரு தகப்பனாரான பெரியாழ்வார் பெருமானுடைய கதைகளையே பாலும் தேனுமாக ஊட்டி வளர்த்திருக்கிறபடியாலேயும் இந்த பரந்த நோக்கு ஆண்டாளுக்கு வந்துள்ளது. கூடியிருந்து குளிர வேண்டும், மொத்த பேரு சேர்ந்திருக்கணும், வைமனசியம் கூடாது, மனது ஏற்றுக்கொள்ளாமல் ஒத்தருக்கொத்தர் சண்ட சச்சரவு இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு தெரிவிக்கிறார்கள். அப்படி இல்லையே திருப்பா படிக்கலன்னா பையம் சுமப்பதும் வம்பு, திரும்ப அதுதான் ஒரே அர்த்தம். இப்போ அதனால் அவசியம் திருப்பாவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்க இருக்கிறதுல அநேகமா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சவா திரும்ப ஞாபகப்படுத்திங்கோ, தெரியாதவர்கள் புதிதாக தெரிந்து கொள்ளலாம். தெரிஞ்சுனுட்டா நல்லது, அது ஒன்ன மட்டும்தான் நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்னு நேத்தி வரைக்கும் தெரியல, இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோமா நல்லது. தெரியாதத்தை இன்னொன்னு நாம தெரிஞ்சுனுட்டோம் இல்லையோ, தெரிஞ்சின்றதுனால எந்த நஷ்டமும் நமக்கு கிடையாது இல்லையோ. ஆகையாலே திருப்பாவைங்கிறது வேத வேதாந்தத்தின் கருத்துக்கள் நிறைய பெற்றது, நிரம்ப பெற்றது. சாஸ்திரம் என்ன சொல்லும் அதை திருப்பாவை எப்படி சொல்லியிருக்கு? பாகவதர்கள் தான் தெய்வம்னு ஆண்டாள் சொன்னதா சொன்னீரே, அது திருப்பாவையில எப்படி இருக்கு? அங்க பகவானை பற்ற வேண்டுமா அல்லது அவன் அடியார்களை பற்ற வேண்டுமா? ஆண்டாள் யாரை பற்றணும்னு சொல்லியிருக்காள்? அவரை பற்றுவதும் அவர் அடியவரான ஆச்சாரியனை பற்றுவதும் ஒன்றுதானா வெவ்வேறா? இத போல பல கேள்விகள் வரலாம். முதல்ல நான் கேள்விகளே கேட்டு குழப்பறதா இல்லை, முதல்ல ஒரு பதிலா பார்த்தோம்னா தானே கேள்விகள் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சு போடும். திருப்பாவை என்பது ஆண்டாளாலே பாடப்பட்டது. ஆண்டாள் ஒரு அந்தணராக பிறந்த பெரியாழ்வாருடைய பெண், வயிற்றில் பிறந்த பெண் அல்லள், அவ வயிற்றுல பிறக்கவே இல்லை. அயோனிஜையாய் ஒரு துளசி செடிக்கு பக்கத்திலே தான் ஆண்டாள் தோன்றினாள். வெகு நாட்களாக விஷ்ணு சித்தருக்கும் அவருடைய தர்மபத்னியாருக்கும் புத்திர பாக்கியம் இல்லை, அதனால பகவானிடத்துல பிரார்த்திச்சுட்டே இருக்கார்கள். அவர்கள் வாழ்ந்தது ஸ்ரீவில்லிபுத்தூரில். இப்பெல்லாம் ஒரு புது மோகம் இருக்கு, எந்த பெயரா இருந்தாலும் ஸ்ரீய மாத்திட்டு திரு வைக்கணும், தாராளமா வச்சுக்கலாம். சம்ஸ்கிருத சொல்லா இருக்க கூடாது, அது தமிழ் சொல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக எல்லா இடத்துலயும் இப்ப பேர் மாத்திட்டு இருக்கா. எங்க ஸ்ரீரங்கம்னு இருந்தால் திருவரங்கம்னு மாத்திங்கோ, ஸ்ரீவில்லிபுத்தூர்னு இருந்தா திருவில்லிபுத்தூர்னு மாத்திங்கோ, அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பேரை சொல்றா. இப்ப யாரும் இதை புதுசாலாம் கண்டுபிடிக்கவே வேண்டாம், ஏன்னா ஆழ்வார்களுடைய எந்த பாசரத்திலையும் ஸ்ரீரங்கம்னு இல்லவே இல்லை, திருவரங்கனம் தான் இருக்கே தவிர ஆழ்வார் ஏதாவது ஸ்ரீரங்கம்னு பாடியிருக்காரா இன்னைக்கு வா வந்து புதுசா மாத்தி விடுறதுக்கு? ஏதோ அரியாத்தனத்தால ஏதோ பண்றதா நினைச்சுன்னு பண்ணுவோம், ஆனா அதுல சில அசட்டுத்தனங்கள்லாம் வந்துடும். ஸ்ரீரங்கத்தை திருவரங்கம்னு மாத்துறதுல தப்பில்லை, ஆனா ஸ்ரீவில்லிபுத்தூரை திருவில்லிபுத்தூர்னு ஆக்கினா என்ன ஆகும் தெரியுமோ? திரு இல்லி புத்தூர், திரு இல்லாத ஊர், இதுதான் அதுக்கு பேரே கிடைக்கும். இப்போ அது ஒழுங்கா ஸ்ரீவில்லிபுத்தூர்னு இருக்கிற வரைக்கும் ஸ்ரீ இருக்கிற புத்தூரா இருக்கும். தமிழும் தமிழும் சேர்ந்ததுன்னா அப்ப ரெண்டுத்துக்கும் அர்த்தம் சொல்லி ஆகணும். ஸ்ரீங்கிறது வடமொழி, வில்லிங்கிறது தென்மொழி, அப்ப ரெண்டும் தனித்தனியா அர்த்தம் பார்த்துடலாம். வில்லின்னு ஒரு ஆளோட பேர், ஸ்ரீங்கிறது ஸ்ரீதேவி நாச்சியாருடைய பேர். அந்த ஸ்ரீ இருக்கிற ஊர் வில்லி என்னும் ஒரு மனிதனாலே நிர்மாணம் பண்ணப்பட்ட ஊர் வில்லிபுத்தூர். அதுல ஆண்டாள் இருக்கிறதுனாலே ஸ்ரீவில்லிபுத்தூர் குழப்பமே இருக்காது. ஆனா திருவில்லின்னு வச்சா என்ன ஆகும்னால் திருவும் தமிழ்ச்சொல் வில்லியின் தமிழ்ச்சொல், அப்ப அந்த ரெண்டு தமிழ் சொல்லு சேர்ந்ததுன்னு வச்சுங்கோ, அதுக்கு அர்த்தம் சொல்லி ஆகணும். இல்லீனா இல்லாதன்னு அர்த்தம், திருவில்லினா திருவில்லாதன்னு அர்த்தம். அப்ப ஆண்டாள் இல்லாத ஊர்னு அர்த்தம். ஆண்டாள் பிறந்து வளர்ந்து இன்னைக்கு அங்க சேவை சாய்ச்சிருக்கிறச்சே, அதனால எப்பவும் மொழிபெயர்ப்புனால் அதை ஆழ்வார்களே பண்ணிருப்பா, நம்ம ஒண்ணும் புதுசா கண்டுபிடிக்க வேண்டிய தேவையே கிடையாது. அவ பாடாத தமிழை நாம புதுசா கண்டுபிடிச்சு பாடிவிட போறோமா? இன்று தமிழ் வளர்க்கிறதா நினைச்சிட கூடாது, அவர்கள் வளர்த்து கொடுத்த தமிழை இன்னைக்கு காப்பாத்தினோம்னா போறோம். அதுக்கே இலக்கணம் தெரியல, முக்காலே மூணு வீசம் பேருக்கு தமிழே தெரியல. தெரிஞ்சுட்டாலும் அதன் இலக்கணம் ஏதாவது நேர் நேர் நிறை நேர், தேமாங்காய் கூவிளங்காய் கருவிளங்காய்னு ஆரம்பிச்சா இந்த காயங்கனி எந்த கடையில கிடைக்கும்னு வா. இதெல்லாம் இருந்து படிச்சோம், நமக்கே பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கிறச்சே மேல தமிழ் படிக்கிறச்சே, நேர் 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 நிறை நேர் 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 நிறை, இதெல்லாம் தமிழ் இலக்கணத்திலும் இலக்கணத்திலும் இருக்கு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கல. ஆனா அதை எதையுமே தெரிஞ்சுக்காம பேர்ல இருக்கிற சிறி எடுங்கோ, இது எடுங்கோ, அதை எடுங்கோன்னா முதல்ல நான் ஒழுங்கா தெரிஞ்சுனுட்டுனா அப்புறம் சரியா தப்பாங்கிறத பத்தி பேசுறதுக்கே வரணும். அதனால இது ஸ்ரீவில்லிபுத்து. இதுல ஆச்சரியம், ஆண்டாள் பாசரத்திலேயோ பெரியாழ்வார் பாசரத்திலேயோ ஸ்ரீவில்லிபுத்தூர்னும் பாடலே திருவில்லிபுத்தூர்னு பாடலே, வெறும் வில்லிபுத்தூர் அவ்வளவுதான் பாட்டுல இருக்கு. ஏன்னா அவ ஸ்ரீ உபயோகப்படுத்த மாட்டா, உபயோகப்படுத்தினா அது வடமொழி சொல், வடமொழி சொல்ல தமிழ் பாசரத்துல ஸ்ரீ இருக்காது. ஸ்ரீதரன் எங்கயானு சொல்லனா கூட ஸ்ரீதரனையே தொழுவார்னு இருக்குமே தவிர ஸ்ரீதரன் சொல்லு இருக்கவே இருக்காது. விஷ்ணு சித்தன்கிற சொல்லு இருக்காது, விட்டு சித்தன்னு தான் சொல்லு இருக்கும். விஷ்ணுன்னு சொல்லு இருக்காது, விட்டுன்னு தான் சொல்லு இருக்கும். ரொம்ப ஜாகிரதையா சரியான தமிழ்ல ஆழ்வார்கள் பாடி உள்ளார்கள். இன்னைக்கு நாம பாதிக்கு பாதி ஆங்கில வார்த்தையை கலந்து பேசணுங்கிறதுக்குள்ள பேசணும், ஆறான ஒருத்தர கால் மணி பேச சொல்லுங்க, பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள கடைசி பட்சம் நூறு ஆங்கில வார்த்தை கலந்துடுவா, கலக்காத பேசுறதுக்கு நமக்கு வருமா? அப்படி பேசிட்டு இருக்கிறவர்கள் தமிழ் வளர்க்கணும்னு பேசக்கூடாது. தமிழை வளர்க்கணும்னா தமிழ தான் நேர பேசணுமே தவிர சம்ஸ்கிருதமா அதுல பேசுவோம், ஆங்கிலமா அதுல பேசுவோம், தமிழா அதுல பேசுவோம். ஆண்டாளுக்கு தெரிஞ்சிருந்தா அவளே திருவில்லிபுத்தூர்னு பாடியிருக்க மாட்டாளா? பாடல் இல்லையோ. எப்ப ஸ்ரீவில்லிபுத்தூர்னு இல்லையோ திருவில்லிபுத்தூர்னு இல்லையோ அப்ப எங்கேயோ இடிக்கிறதுன்னு அர்த்தம். அவளால ஸ்ரீவில்லிபுத்தூர் சொல்ல முடியாது, ஏன்னா தமிழ் பாட்டு. திருவில்லிபுத்தூர்னு சொன்னா தப்பா போடும்னு அவளுக்கு தெரியும், அதனாலதான் அத்தை சொல்லல. இல்லைன்னா திருவரங்கம்னு பாடினவா திருவில்லிபுத்தூர்னு பாடியிருக்க மாட்டாளா? எல்லா பாசுரத்திலையும் திருவரங்கம் இருக்கு, திருக்குடந்தைன்னு இருக்கு, ஆனா இது இல்லை. ஆகையால் இது ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்த ஆண்டாளுடைய சரித்திரம். பெரியாழ்வாருக்கு குமாரத்தியாக பிறந்தாள். துளசி காணனோத்பவான்னு துளசி செடிக்கருகிலே பிறந்தாள். பெரியாழ்வாரும் அவளை நன்கு வளர்த்து பால் தேன் பழம் கொடுத்து வளர்க்கணுமில்லையோ. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக குழந்தை வளர்கிறது. குழந்தையின் உடலா வளர்ந்தது, புத்தி வளர்ந்தது, பக்தி வளர்ந்தது, வைராக்கியம் வளர்ந்தது, பரமாத்மா விடத்திலே ஈடுபாடு வளர்ந்தது, காதல் வளர்ந்தது. ஆக இது இத்தனை அந்த குழந்தைகிட்ட வளர்ந்தது. இத்தனை வளரணும்னா என்னென்ன போஷாக்கு பண்ணிருப்பாளோனா கிருஷ்ண கதா, அதுதான் போஷாக்கு. மேல 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 கண்ணனுடைய அமுதமயமான கதைகளை சொல்லி சொல்லி பெரியாழ்வார் வளர்த்துன்னு வந்திருக்கார். நாமே கூட நம்ம குழந்தைகள்கிட்ட சின்ன வயசுல நிறைய ஸ்லோகங்கள்லாம் சொல்லிக் கொடுப்போம், கதைகள்லாம் சொல்லிக் கொடுப்போம். ஆனா என்னமோ தெரியல, இப்போ ஒரு 18 ஆன அப்புறம் அதெல்லாம் அந்த பெண்ணோ பிள்ளையோ சொல்ல மாட்டேங்கிறது. உடனே பக்கத்து வீட்டுக்காரால்ட்டியோ இல்ல நம்ம ஊர்லேருந்து வந்திருக்கச்சோ சொல்லுவா, இவனுக்கு 5 வயசு வரைக்கும் எவ்வளவு சொல்லி கொடுத்தேன் தெரியுமோ, எவ்வளவு அழகா திரும்பி சொன்னா தெரியுமோ, ஆனா இன்னைக்கு என்னாச்சுன்னே தெரியல, எல்லா ஸ்தோத்திரத்தையும் ஒழுங்காத்தான் சொன்னா, ஆனா இன்னைக்கு மாட்டேங்கிறாளே. ஏன்னா அந்த சிறு குழந்தையின் போது அது புத்திக்கு ஒத்து வருகிறது, அப்ப அது கேள்வி கேட்கிற புத்தி வராது. என்ன சொல்றத தாயாரிடத்துல சார்ந்து இருக்காளோ இல்லையோ, அது பெண்ணா இருக்கட்டும் பிள்ளையா இருக்கட்டும், தாயை சார்ந்தே 7 வயசு இருக்கிறதுனாலே எதா அவ சொன்னாலும் கட்டுனுடும். ஆனா அந்த வயசான அப்புறம் நான் தனி சுதந்திரம்ங்கிற புத்தி வரும் சொல்லியோ, நான் எப்ப சுதந்திரமோ என்னத்துக்கு இன்னொருத்தர் சொல்றத நான் கேட்டுக்கணும், இப்படின்னு அதை எதிர்க்கிறதுக்கு தோணும். அந்த சுவாதந்திர புத்தி கழியறதுக்கு தான் நாம முயற்சி எடுத்துட்டே இருக்கணும். நீ எங்கிட்ட இப்ப சார்ந்து இருக்க வேண்டாம், ஆனா என்னைக்கும் பகவானிடத்துல சார்ந்து இருக்க வேண்டியவள் தான், வேண்டியவன் தான்ங்கிறத புரிய வைக்கணும். தாய் தகப்பனார் இடத்திலே ஒரு 20 வயசு பொண்ணுக்கு பிள்ளைக்கு ஆச்சுன்னா சரி வேலை பார்த்துன்னு போயிடுறா, சார்ந்திருக்க வேண்டாம். என்னைக்கு அந்த மாதிரி பகவான் இடத்துல நான் சார்ந்து இல்லாம விலகி போக முடியும்? இது தப்பிச்சுன்னு போற நாளே கிடையாது. எச்சைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம். எத்தனை பிறவி எடுத்தாலும் எடுக்காவிடலும் ஏதும் அவனை சார்ந்துதானே நாம் இருந்தாக வேண்டும். அதனால சின்ன வயசுல இருந்து அவனை சார்ந்துதான் நாம் இருக்கோங்கிற புத்திய ஊட்டிண்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். வெறும ஸ்லோகம் கொடுத்தோம், ஸ்தோத்திரம் சொல்லி கொடுத்தோம், பாட்டு சொல்லி கொடுத்தோம், மனப்பாடம் பண்ணி குழந்தை திரும்ப சொல்லித்தின்னா அது மனப்பாடத்தோட போடும், அப்புறம் ஞாபகம் இருக்காது. ஆனா என்ன தெரியுமா சொல்லிக் கொடுக்கணும், நாம பகவானை சார்ந்துதான் இருக்கோம், அவர் தான் செலுத்துறார், அவர் தான் உள்ள இருக்கார், அதை விட்டுட்டு நம்மால அணுவையும் அசைக்க முடியாது. இந்த எண்ணம் வலுமையா பிடிச்சிருந்ததுன்னா தான் எந்த வயசுலயும் பக்தி வரும். அந்த எண்ணத்தை நாம விட்டே கொடுத்துடக்கூடாது. அதனால ஸ்லோகம் சொல்லி கொடுக்கறது ஒண்ணும், அதை காட்டிலும் சேஷத்த ஞானம், நாம் அடிமை, நாம் அடிமை, நாம பகவானுக்கு சொத்து, நாம் அவனுக்கு எல்லாவித கைங்கரியும் பண்ண வேண்டிவான்னு சொல்லணும் இல்லையோ, அந்த ஞானம் தான் சாஸ்திரம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஆண்டாள் அவதரித்ததே அதை சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான். இந்த ஸ்லோகத்திலேருந்து அதை தெரிஞ்சுக்கலாம். நீளா துங்கஸ்தனிகரி தடி சுத்தம் உத்போத்திய கிருஷ்ணம் பாரார்த்தம் ஸ்வம் ஸ்ருதிசத சிரசித்தம் அத்தியாபயந்தி ஸ்ருதி சத சிரசித்தம் ஸ்ருதி வேதம் ஸ்ருதி சத சிரஸ் 100 வேத வாக்கியங்கள் ஸ்ருதி சத சிரஸ் வேதாந்தம் ஸ்ருதிகள்ங்கிற வேதத்தினுடைய தலைமை பகுதி எது வேதாந்தமான உபனிஷத்துக்கள் அந்த உபனிஷத்துக்கள் அத்தனை என்ன சொல்ல வந்ததா ஸ்ருதி சத சிரசித்தம் அத்தியாபயந்தி என்னன்னு சொல்றது பாரார்த்தம் ஸ்வம் நாங்கள் அனைவரும் உனக்கு ஆட்பட்டவர்கள் பகவானுக்கு ஜீவாத்மா ஆட்பட்டவன் அடிமை அனான்யார்க சேஷபூதன் பரதந்திரன் இதெல்லாம் தான் சாஸ்திரம் சொல்லிச்சு. அது ஆண்டாள் நன்னா கேட்டுனுட்டா, சுவாமி நீ இருப்பதான் ஏதோ கிருஷ்ண கதையத்தானே சொன்னதா சொன்னீர், ஆனா திடீர்னு ஏதோ வேதாந்தார்த்தம்லாம் ஆண்டாள் தெரிஞ்சுனுட்டாள். நீரே கண்ணன் கதை கேட்டாளா வேதாந்தார்த்தம் கேட்டாளான்னா கதையில இருக்கிறதே வேதாந்தார்த்தம் தான். இப்ப கண்ணனுடைய கதையை கேட்கறோம்னு வச்சுங்கோ, நாம புரிஞ்சுக்கிறதே வேதாந்தத்தை தான். ஒரு இடம் மட்டும் சொல்றேன், எல்லாரும் படையல் நைவேத்தியம் பண்ணுங்கிற அன்னக்கூட்ட உற்சவம், கோவர்தன மலைக்கு அன்னக்கூட்ட உற்சவம் கோகுலத்துல நடந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது வருஷா வருஷம் இந்திரனுக்கு தான் படைச்சிட்டு இருந்தார். இந்த வருஷமும் ஏற்பாடு பண்ணியிருந்தா பட்டம் படி 1008 படி அரிசிச்சோறு சமைக்கணும். அதுக்கு வேண்டிய பருப்பு, நெய், வெஞ்சனம், மஷாபூ, பங்குடா பூபம், அப்பம், அதிரசம், படை எல்லாம் பண்ணணும். பண்ணிட்டு இது மொத்தத்தையும் கொண்டு போய் இந்திரனுக்கு முன்னாடி வைக்கணும். ஆகாசத்தை நோக்கி காட்டினா இந்திரன் வாங்கி சாப்பிடுவார். இது அந்த ஊர்ல ஒரு வழக்கம். அந்த வருஷமும் அதை போல ஏற்பாடு பண்ணியிருந்தா. வண்டி சக்கரம் கட்டி அந்த மாட்டு வண்டியில இத்தனை சாப்பாட்டையும் ஏற்றி ஒரு இடத்துக்கு கொண்டு வைக்கணும். வெச்சவா எல்லாரும் இந்திரனுக்கு படைப்பர்கள். கண்ணன் ஒரு நாள் குறுக்க வந்தார். என்ன பண்ணிட்டு இருக்கீர்னார். வருஷா வருஷம் நடக்கிறதான், நீ பார்த்ததில்ல, இந்த வருஷம் நன்னா பாரு, நீயும் பங்கேற்றுக்கோன்னா. நான் அதெல்லாம் பங்கேற்க முடியாது, இந்திரனுக்கு எதுக்காக கொடுக்கணும்னார் அவர். இந்திரனுக்கு கொடுக்கலன்னா நமக்கு மழையே வராது, நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது, நம்ம அழிஞ்சு போடுவோம். இந்திரன் ஒண்ணும் நமக்கு நல்லது பண்றதே இல்ல. நமக்கு நல்லது பண்றதெல்லாம் கோவர்தன மலை தான். ஏன்னா அங்கேருந்துதான் மழை வருது, அங்கேருந்துதான் அருவி வருது, அங்கதான் மாடுகள்லாம் மேயறதுக்கு போறது, அங்கதான் மூலிகைகள்லாம் இருக்கு, அங்கதான் மேஷ நாற்காலி பண்றதுக்கு மரமே கிடைக்கிறது, மொத்தமே மலை. இந்திரன் என்னைக்கு நம்ம பார்த்தோம், அதனால அவர் கொடுக்க வேண்டியதே இல்லைன்னார். யோசிக்க ஆரம்பிச்சா எல்லாரும், பெரியவர்கள்லாம் பேசிட்டே இருந்தா, இந்த குழந்தைகள்லாம் ஓங்கி உரத்த குரல்ல சொல்லிட்டு, கண்ணன் சொல்றாருன்னு அப்புறம் என்னத்துக்கு பேசிட்டு கேள், பண்ணிட்டு போங்கோ, அது ஒண்ணுதான் வழி அப்படின்னு இந்த குழந்தைகள்லாம் திருப்ப சொல்றது. இந்த கதை ஆண்டாளுக்கு பெரியாழ்வார் எடுத்து உரைக்கிறார். அட்டு குவிசோத்து பருப்பதம், ஒரு பெரிய பருப்பதம், பருப்பு நெய் பிரசாதம் வேஞ்சனம் இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு மலையாட்டம் வச்சு இந்திரனுக்கு படைக்கணும்னு போனா முடியாது, கோவர்தன மலைக்குன்னார். மத்த எல்லாரும் விசாரம் பண்ணிட்டு இருக்கா, செய்யலாமா கூடாதான்னு. ஆனா இந்த குழந்தைகள் மொத்த பேரும் கண்ணன் சொன்னான்னா ஆமாம்னு பண்றதை விட்டுட்டு என்ன விசாரம் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு இந்த சின்ன குழந்தைகள்லாம் பெரியவாளை பார்த்து கேட்கறது. பெரியாழ்வார் ஆண்டாளு சொல்லிக் கொடுக்கிறார், இதுதான் அடிமைத்தனம். பகவான் ஒன்னு சொல்லுகிறான்னு சொன்னால் ஆம் என்று ஏற்றுக்கொள்ளுவதுதான் அடிமை கழகே தவிர ஏன்னு கேள்வி கேட்டுக் கொண்டிருப்பது அடிமை கழகு. இந்த கதையும் சொல்றார், சாஸ்திரார்த்தையும் சொல்லிட்டா இருப்போம். சாஸ்திரம் சொன்னது பகவான் சுவாமி, நான் தாசன் நுட்டு. கதை சொல்றது கண்ணன் சுவாமி, கோகுலத்து பெண்களும் பிள்ளைகளும் தாசர்கள் நுட்டு. கதையும் சொல்லிக் கொடுத்தார், கருத்தையும் சொல்லிக் கொடுத்தார். கட்டி ஆண்டாள் புடிச்சுட்டாப்போ, கண்ணனுக்கு தான் நான் தீருவேன். அவ எவ்வளவு தூரம் போயிட்டாள்னா, தாய் 8 அடினா குட்டி 16 அடி. அவர் அடிமைன்னு மட்டும் சொல்லிக் கொடுத்தாரோ இல்லையோ, இவ கணவனாகவே வரிச்சுட்டா. அந்த கண்ணன் தான் எனக்கு கணவன், நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அந்த கண்ணனைத்தான். இனி மற்ற பேருக்கு நாம் வாழ்க்கைப்படுவது கூடாது என்கிற உயர்ந்த நிலை ஆண்டாள் உள்ளத்துல வந்தது. அதை நம்ம எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணுமே. ஆண்டாள் மட்டும் தெரிஞ்சுனா அவமோஷத்துக்கு போடுவோ, நம்ம அத்தனை பேருக்கும் தெரியணுமோ இல்லையோ. அதுக்குத்தான் திருப்பாவை 30 பாசுரங்கள் பாடினாள். ஆக ஆண்டாள் தெரிஞ்சிருது என்ன, பகவானுக்கே நாம் அற்று தீர்ந்தவர்கள். சாஸ்திரம் சொல்லப்பட்ட அர்த்தம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத சிரசித்தம் அத்தியாபயந்தி. பாரார்த்தியம் பரார்த்தம் ஸ்வார்த்தம் என்று ரெண்டு சொற்கள். இது ரெண்டுத்துக்கு அர்த்தம் சொல்றேன், இது புரிஞ்சாதான் திருப்பாவை புரியும். பரார்த்தம் ஸ்வார்த்தம்னா எதுனா, ஸ்வார்த்தம்னா எனக்காக இருத்தல், பரார்த்தம்னா பிறர்க்காக இருத்தல். எனக்காக இருக்க போறேனா பிறர்க்காக இருக்க போறேனா, எனக்காக இருந்தா அதுல தொண்டு மனப்பான்மை இல்லேன்னு அர்த்தம், பிறர்க்காக இருந்தால் அப்ப தொண்டு புரிகிறேன்னு அர்த்தம். பகவானுக்கும் அவன் மகிஷிகளுக்கும் அவன் அடியார்களுக்கும் தொண்டு புரிவதே நமக்கு கர்த்தவ்யம், அதுவே கடமை. இதைத்தான் வேதாந்தம் சொல்லிட்டு போச்சு, அன்னம் பகுகுருவீத அன்னன்ன பரிச்சக்ஷீத அன்னன்ன நிந்தியாது. எல்லாருக்கும் அன்னத்தை கொடு, எல்லாருக்கும் சொத்து கொடு, உதவரத்துக்கு போ, ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணு, பாகவத கைங்கரியம் பண்ணு பண்ணு பண்ணுன்னு சாஸ்திரம் நமக்கு சொல்லி தொல்லியோ, இதை நாம தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுனுட்டப்புறம் சுவார்த்தத்தா கூடாது, எனக்காக இருக்கிறேன் இல்லாமல் பிறர்க்காகவே இருக்க வேண்டும். அந்த நாளா இருந்தா இப்படியே சொல்லியிருப்பா. இப்ப இந்த நாள்ல நான் அங்கே நீங்க வந்து உட்காந்து பிறர்க்காகவே இருக்க வேண்டும், நமக்காகவே இருக்கக்கூடாது, நமக்காக இருக்கக்கூடாது பிறர்க்காகவே வேண்டும்னா, நீங்க அப்ப உபன்யாசத்தை கேட்டுட்டு கேட்டோம்னு எழுந்து போடுவீடு. உத்தரம் பண்ண மாட்டான், பண்ணணும் இல்லையோ. உபன்யாசத்தை கேட்டுட்டா நிறைய கேட்டுடலாம், ரெண்டு நாள் ஆச்சுன்னா நானும் கிளம்பிடுவேன், நீங்களும் கிளம்பிடுவீடு. அவளுக்கு வேலை எங்கேயோ புறப்பட்டு போடுவோம். அப்படி இருந்துடக்கூடாதே, கேட்டத்தை ஏதானு கொஞ்சமான செய்யணும் இல்லையோ. அதனால இப்படி வேணா மனசுல வச்சுப்போமா, ஒரு தொடக்கம் இருந்தாத்தானே எதுவுமே வளரும். தொடங்கிறதுக்காக தனக்காகவும் பிறர்க்காகவும் இருக்க பார்ப்போமே. இப்ப இருக்கிறது தனக்காகவேன்னு இருந்திருக்கோம், பிறர்க்காகவேன்னு இல்லை. ஆனா சாஸ்திரம் சொல்றது பிறர்க்காகவே இருக்கணும், தனக்காக இருக்கவே கூடாதுங்கிறது. ரெண்டுமே தப்புன்னு எல்லார் மனசுலையும் புரியுற சொல்லு, தப்பு இல்லை நாம இருக்கிறது தப்பு, சாஸ்திரம் சொல்றது முடியாது அதுதான் புரியுறதே, சாஸ்திரம் சொல்றது தப்பு இல்லை அது சரியாத்தான் சொல்றது. ஆனா அந்த மாதிரி நிலை நமக்கு வராது சொல்லு, அதுக்காக இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல ஒரு நிலையை தேர்ந்தெடுத்துக்கலாமா. எனக்காக நிறைய இருந்துக்கிறேன், பிரத்யாருக்காக கொஞ்சமாவான்னு இருக்கேனே. அந்த கொஞ்சம் கூட இல்லாத இருக்கிறத விட பிரத்யாருக்காக கொஞ்சம் இருந்தால் அந்த கொஞ்சத்துல என்ன சந்தோஷம் வருதுன்னு பார்ப்போம், எனக்காக இருக்கிறதுல என்ன சந்தோஷம் வருதுன்னு பார்ப்போம், ஒப்பிட்டு பார்ப்போம், மனசு தானே முடிவுக்கு வரும். ஆனா அந்த முடிவுக்கு வரணும்னா கொஞ்சமான பிறருக்கு பண்ணி பார்த்தா தானே அது எப்படி இருக்குன்னு தெரியும். பண்ணாமலே இருந்துட்டேன், எனக்காகவே இருந்துட்டேன்னா அதுல இருக்கிற ரசம் என்னன்னு என்னால தெரிஞ்சுக்கவே முடியாது. அதனால பிறர்க்காக தொண்டு புரிந்து பார்க்கணும், தனக்காகவும் இருந்து பார்க்கணும், ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கணும், எது ரசிக்கிறதோ ருசிக்கிறதோ எடுத்துப்போம். அதுக்கப்புறம் அந்த வழி நாம போய்ப்போம். தனக்காக இருந்தோம்னால் அதுல துக்கம் தான் மிஞ்சும், பிறர்க்காக வாழ்ந்தோம்னால் சுகம் மிஞ்சும். தனக்குன்னு இருந்தாலே வட்டத்தை ரொம்ப தூரம் சுருக்கின்ற மூல்யம். சின்ன பெண் குழந்தையாக இருந்தாலும் தன்னுடைய வட்டத்தை, குடும்பத்தை, உற்றாரை, உறவினரை, பாரத தேசம் முழுக்க வளர்த்த பெருமை தான் ஆண்டாளுடையது. அவள் எத்தனை பேரை தனக்கு உறவுக்காரளா சேர்த்துக்கிறா, எத்தனை பேரை வேண்டியவர்கள் நண்பர்களாக சேர்த்துக் கொள்ளுகிறாள். நமக்கு அந்த மாதிரிலாம் யாருமே இல்லையே. உதவிக்குன்னு ஆறான் இப்ப ஓடி வந்துருவாளா, நமக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறதுக்கு பல பேர் இருக்காளா, இப்ப நாமையே தான் இத்தனை பேர் நல்லவாளா இருக்கணும்னு உளமாற நினைக்கிறோமா? இந்த உளமாறங்கிற சொல்லுக்கு அர்த்தம் குறைஞ்சிட்டே போறது. நாள் போக 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 இது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், உளமார்ந்த வாழ்த்துக்களை வழங்குகிறேன். இதெல்லாம் இப்ப வாழ்த்து அட்டையோட தான் இருக்கு. இந்த உளமார்ந்தாங்கிற சொல்லு உள்ளத்துல இருக்கான்னு பார்த்தால் இருக்கிறதான் தெரியல. இருக்கணுங்கிறது ஆண்டாளுடைய அபிப்பிராயம். மற்ற அத்தனை பேரு நன்னா இருக்கணுங்கிறத நெஞ்சால நினைத்தியா, கைகளால செய்தியா, செய்யணுங்கிறதான் சாஸ்திரம் சொல்றது. அப்ப பாரார்த்தம் ஸ்வம் சுதி சத சிரசித்தம் அத்தியாபயந்தி. அனைவருக்காகவும் நாம் இருக்க வேண்டும், நமக்காக மட்டும் இருக்கக்கூடாது. இது ஆண்டாள் புரிஞ்சுட்டா யாருக்கான உடனே சொல்லிக் கொடுக்கணும்னு அவளுக்கு ஆசை. யாருக்கு சொல்லலாம், தெரியாத வாழ்க்கை தானே சொல்லணும், நமக்கு தெரியாது, அப்ப நமக்கு சொல்லிக் கொடுக்கட்டும். ஆனா ஆண்டாள் முதல்ல கண்ணனுக்கு சொல்லிக் கொடுப்போம்னு ஆரம்பிச்சுட்டா. தேவல சுவாமி நமக்கு தானே தெரியாது, நமக்கு சொன்னா போறாதானா? கண்ணன் நிம்மதியா தூங்கிட்டார், அது வேற. அவர் முழிச்சுருந்தா இருந்தா கூட தேவையில்ல சரி போன்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம். நீலாதேவி நாச்சியாருடைய நிம்மதியான உறக்கத்தில் இருந்தான் எம்பெருமான். நீலா துங்கஸ்தனகிரி தட்டி சுப்தம் தூங்கிட்டு இருந்தவனை உத்போத்திய கிருஷ்ணம் தட்டி நன்னா எழுப்பிட்டான். கிருஷ்ணம் உத்போத்திய கண்ணன் மலங்க மலங்க பார்த்து, என்ன இப்பதானே நான் தூங்க போனேன், எதுக்கு எழுப்பினீர்னா? சில பேர் தூங்கிட்டு இருந்தா நமக்கு எழுப்பிட்டா தான் நிம்மதி. அவ பாட்டு தூங்கிட்டு இருக்கலாமோ இல்லையோ, அதை விட மாட்டோம், போய் அவளை தட்டி எப்படியானு எழுப்பிடுவோம். எழுந்தவா என்னன்னு கேட்கிறாளோ இல்லையோ, தூங்கிண்டீளா அப்படின்னு கேட்போம். அதை தானே நான் பண்ணிட்டு இருந்தேன், அதை எழுப்பிட்டு வேற தூங்கிண்டீளான்னு கேட்கணுமாண்ணா? கண்ணன் கேட்டார், எதுக்கு எழுப்பினாய், என்கிட்ட என்ன சொல்ல வேணும்னு ஆண்டாள்கிட்ட கேட்கிறார். சாஸ்திரம் எனக்கு ஒன்னு சொல்லி கொடுத்தது, அது உனக்கு சொல்லணும்னு ஆசை. என்ன தெரிஞ்சின்றீர்? பாரார்த்தம் ஸ்வம், நான் உனக்கே அடிமைன்னு தெரிஞ்சின்றேன், உன் அடியார்களுக்கு அடிமைன்னு தெரிஞ்சின்றேன், எனக்காக வாழக்கூடாதுன்னு தெரிஞ்சுட்டேன். அப்படியா, சரி நான் தூங்குறேன் அப்படி நான் சொன்னதை கேட்டுட்டேன், தூங்க போறேன்னா? இருக்குது, நான் 30 பாட்டு பாடணும், அது மொத்தத்தையும் கேட்டுட்டு தான் நீ தூங்க போலாம். பாரார்த்தம் ஸ்வம் சுதிசத சிரசித்தம் அத்தியாபயந்தி ஸ்வச்சிஷ்டாயாம் சிரதி நிகழிதம் யாபலாத்திருத்திய புங்கே ஸ்வ உச்சிஷ்டாயாம். ஆண்டாளுடைய திருவாக்கிலிருந்து பெறப்பட்ட 30 பாசரங்கள், 30 பாசரங்களில் ஓரொரு பாடலும் ஒரு புஷ்பம். அந்த புஷ்பத்தை சேர்த்து ஒரு மாலையாக தொடுத்தாள், அதையே கண்ணனுடைய திருவடிகளுக்காக சமர்ப்பித்தாள். ஸ்வம் சுதி சத சரசித்தம் அத்தியாபயந்தி சுவச்சிஷ்டாயாம் சிரஜி நிகழிதம். சிரஜி நிகழிதம், அழகாக தொடுக்கப்பட்ட பூமாலை, பூமாலை அல்ல பாமாலை. ஒரு பாசரத்தையும் புஷ்பமாக கொண்டு தொடுக்கப்பட்ட 30 பாசரம் சேர்ந்த பாமாலை. என்ன ஸ்வம் சுதி சதசத்தியாபயந்தி சுவச்சிஷ்டாயாம் சிரஜி நிகழித்தம் யா பலாத்திருத்திய புங்கே. கையில இப்ப மாலையை வச்சிருக்கா. கண்ணன் அப்படி தூங்கி தூங்கி வழிஞ்சுட்டே இருந்தார். பாட்டெல்லாம் பாடியா சொல்லியோ, இந்த கையில இருக்கிற மாலையை கண்ணனுக்கு போடணும். போடணும்னா அவர் நிமிர்ந்து இருந்தார். சஜி நிகழித்தம் யா பலாத்திருத்திய புங்கே. இந்த மாலையை கண்ணன் கழுத்துல போட்டுட்டு அழகு பார்க்கணுமோ இல்லையோ? இல்ல இல்ல, இந்த மாலையை வச்சு நன்னா கண்ணனை கட்டுட்டாளாம். யா பலாத்கிருத்திய புங்கே, பலாத்காரம் பண்ணி கண்ணனை நன்னா கட்டி நான் பண்ற கைங்கிறத நீ வாங்கிக்கணும். நீ கொடுக்கற பறை வாத்தியத்தில நான் வாங்கிக்க முடியாது, நாங்க பண்றதான் நீ காக்கணும். கண்ணன் பார்த்தார், நீர் பாட்டு ஆரம்பிக்கச்சு என்ன சொன்னீர், எனக்கே அடிமைன்னு புரிஞ்சுனுட்டேன்னு தானே சொல்றேன் நீர். ஆமா, இப்ப நீர் சொல்றதான் நான் கேட்கணுங்கிறீரே, அப்ப நீர் நமக்கு அடிமையா, நான் உமக்கடிமையா? சொல்ல ஆரம்பிச்சது நீர் எனக்கு அடிமைன்னு, ஆனா இப்ப பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா நான் தான் உமக்கு அடிமையை போல இருக்கு. அதெல்லாம் நமக்கு தெரியாது. நாம கைங்கரிய மரணம் வந்தோம், கைங்கரணத்தை ஏத்துக்கணும், மாட்டேன்னு சொல்லக்கூடாது, நமக்கு மோட்சம் கொடுக்கணும். இதை கேட்கிற உரிமை எனக்கு இருக்கு, கொடுக்க வேண்டிய கடமை உனக்கு இருக்கு, இதை சொல்றதுக்கு தான் பாசுரம் பாடினேன்னா? சரின்னு கேட்டுக்கொண்ட ஆண்டாளுக்கும் பகவான் நிர்ஹேதுகமான விஷயீகாரத்தாலே மோட்சானந்தத்தை கொடுத்தான்ங்கிறது சரித்தம். நாளே ஆண்டாள் பாடின பாமாலை பகவானை கட்டுப்படுத்தி வைக்கும். நமக்கும் கையில அந்த மாலை இருந்ததுன்னு வச்சுங்கோ, பெருமாளும் நமக்கு வசப்படுகிறார், அவனும் நமக்கு கட்டுப்படுகிறான். இல்லைன்னா அவரை ஒத்துரும் கட்டுப்படுத்த முடியாது. ஒரு யசோத கையில கயறு மாட்டித்து கட்டுப்பட்டார், ஒரு ஆண்டாள் கையில பூமாலையும் பாமாலையும் கிடைச்சது கட்டுப்பட்டான், நம்ம கையில ஒண்ணுமில்லே கட்ட முடியாது, நம்ம கட்டுக்கு அகப்படாம இருந்துடுறான் பெருமாள். அவர் கட்டுவரானா, பாண்ட யசோத கட்டினாளே கயத்தால தானே கட்டினாள்னா குரத்தாழ்வான அதை ஒத்துக்கல, யசோத கயிற்சாலைய கட்டினாள். அததாம பரிணாம ஜுஷா பபந்த பிரேம்நாத தாம பரிணாம ஜுஷா பபந்த, பிரேமம் என்னும் கயிற்சாலையை கட்டினாலே தவிர தாமம் என்னும் கயிற்சாலே கட்டவில்லை. தாமம்னா தாம்பு கயிர், பிரேமம்னா அன்பு கயிர், அன்பென்னும் கயிற்சால தான் அவனை கட்டுறதுக்கு முடியும். ஆண்டாள் கையில அந்த கயிறு இருக்கு, நமக்கு அந்த கயிறை கொடுத்துட்டு போட்டா, அவ கட்டிட்டு கிளம்பி போட்டா, நல்ல வேளை கயத்தை கொடுத்துட்டு போனாலும் இல்லையோ, அவ அந்த கையத்தையும் எடுத்துன்னு போயிருந்தாள்னு வச்சுங்கோ, அப்ப திருப்பாவடியோட வைகுண்டத்துக்கு போயிருந்தா நமக்கு கயரை புதுசா தொடுக்கிறதுக்கு தெரியாது, பாடு பாடுறதுக்கும் தெரியாது. நல்ல வேளை அவள் பாடி வைத்த கயரை நம்ம இடத்துல குடிச்சிட்டு போயிருக்காள். பாரார்த்தம் ஸ்வம், நாம் உமக்கு அச்சு தீர்ந்தவன், உமக்கு அடிமை. இந்த அர்த்தத்தை சொல்றதுக்காகத்தான் ஆண்டாளுடைய அவதாரமே. அது ரொம்ப சுலபமான 30 பாசுரங்களாலே சொல்லி போனாள். இப்ப ஸ்வம் பாரார்த்தியன் பகவானுக்கு அடிமைன்னு அவ சொல்லுகிறாளா, இல்ல நம்ம ஒரு அரை மணி முன்னாடி ஆரம்பிக்கிறச்சே என்னன்னு விண்ணப்பம் பண்ணினே, பாகவதர்களுக்கு அடிமை, அவன் அடியார்க்கு அடிமைன்னு தானே இருக்கு. ஆனா பாரார்த்தியம் ஸ்வம்னு கண்ணனை எழுப்பி சொல்றாளே, கண்ணனுக்கு அடிமையா அடியார்க்கு அடிமையா? கண்ணனுக்கு அடிமைன்னு சொன்னா 10 ஆழ்வார்களோட சேர்க்கணும், அடியார்க்கு அடிமைன்னு சொன்னா 2 ஆழ்வார்களோட சேர்க்கணும். இப்ப 10 ஆழ்வார் கோட்டியில சேர்க்கலாமா 2 ஆழ்வார் கோட்டியில சேர்க்கலாமா? நாம யார் முடிவு பண்ண? மணவாள மாமனிகள் முடிவு பண்ணி 2 ஆழ்வார் கோட்டியோட சேர்த்து விட்டார். உபதேச ரத்ன மாலையில என்னைக்கோ பாடும்போது ஆண்டாளோட தான் முதுகவி ஆழ்வாரிய ராமானுசரியம் சேர்த்து பாடுவிட்டார். பெரியாழ்வார் திருமகளார் ஆண்டாள் எதிராசராம் இவர்கள், பெரியாழ்வாருடைய திருமகளான ஆண்டாளும் எதிராசரான ராமானுஜரும் மதுரகவி ஆழ்வாரும் ஒரே நிலை. இவ எல்லாரும் ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் அப்படிங்கிற நிலையில இருக்கிறவர்கள். என்னது அப்படின்னா, ஆச்சாரியனுடைய அபிமானமே நமக்கு தேவை, ஒரு குரு அவசியம் பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டாளே இதை தெரிவிக்கிறார், எங்க பெரியாழ்வார் பார்த்து வடபெருங்கோயிலுடையான் காலில் விழுன்னு சொன்னார். விழுந்தேன் இல்லைன்னா எனக்கு தெரிய போறதா? வடபெருங்கோயிலுடைய ஆண் சிவில்லிபுத்தூர்ல இருக்கிற பெருமாளுக்கு பேர் வடபத்திர சாயின்னு அவருக்கு திருநாம். ரொம்ப பெரிய திருக்கோலத்துல சயனிச்சுன்னு இருப்பார். பெருமாள்கிட்ட ஆச்சரியம் என்ன தெரியுமோ, எங்க போனாலும் கருப்பு வரணத்துல கல்லுல பெருமாள் இருக்காரோ இல்லையோ, அந்த பெருமாள் வரண கலாபத்தோட இருப்பார். பச்சை சகப்பு நீலம் மஞ்சள் எல்லா வரணமும் ஒரு திருமேனியில பூசிருக்கும். திருமேனி முழுக்க பச்சை பசேல்னு இருக்கும். திருப்பரியட்டங்கள்லாம் சகப்பா இருக்கும். மேல பச்சை உத்திரியும் சாத்தின் இருப்பார். அவருடைய திருப்பவளம் உள் கைத்தலம் உள் திருவடி இதெல்லாம் சக்கச்சவேல்னு இருக்கும். அந்த வரணத்தை சேவிக்கிறதே அழகா இருக்கும். திருக்குறுங்குடிக்கு போனீங்கன்னா நம்பி அப்படிதான் நின்றுட்டு இருக்கார் வரண கலாபத்திலே. அதே போல ஸ்ரீவல்லிபுத்தூர்ல சயன திருக்கோலத்தில் இருக்கார். பக்கத்துல திருத்தங்கல்ங்கிற திவ்ய தேசம், அங்கேயும் நின்ன திருக்கோலத்திலே பளிச்சென்ற வரணத்தோட பெருமாள்கள் எல்லாம் சேவை சாதிக்கிறார். இந்த இதெல்லாம் கொஞ்சம் வேறுபட்ட திவ்ய தேசங்கள். அங்க போய் அந்த பெருமாளை சேவிச்சாத்தான், ஓ இத்தனை அழகா, அதனாலதான் ஆண்டாள் ரொம்பவே மயங்கி பாசுரம் பாடியிருக்கா என்று நமக்கு நினைக்கிறதுக்கு தோணும். அதனால பாரார்த்தியம் ஸ்வம் சுதிசத சரசித்தம் அத்தியாபயந்தி, வேத வேதாந்தங்கள் எல்லாம் என்ன சொல்ல வந்தனால், பகவானுக்கு அடிமை, அதை காட்டிலும் பாகவதர்களுக்கு அடிமை. முதல் நிலை புரியறதே ரொம்ப கஷ்டம், அடுத்த நிலை புரியவே புரியாது. ஆனா ஆண்டாள் நின்ன நிலையே அதுதான். ஏன் பாருங்க, முதல் பாட்டுல இருந்தே அடியார்களை பத்தி எங்கேயான்னு சொல்லாம விட்டுருக்காளா. ஆரம்ப பாட்டு என்ன, பாசுரத்தினுடைய அர்த்தமும் ஒன்னொன்னா சொல்லிட்டு போறேன். எப்படி அங்கங்க பாகவத பிரபாவம் இருக்குங்கிறதையும் பார்ப்போம். பகவானா பாகவதனா? பகவானும் வேணும் பாகவதனும் வேணும், ஆனா ஒண்ணுதான் கிடைக்கும்னா பாகவதம் தான் வேணும். பகவான விட்டு கொடுத்துடலாம், இதுதான் ஆண்டாளுடைய நிலை. என்ன சுவாமி ரொம்ப ஜாகிரதையான நிலையா இருக்கணும் போல் இருக்கே, என்ன பெருமான வேண்டாம்னு சொல்றோம், என்ன அந்த நிலை பகவானுடைய அடிமைங்கிற நிலை தாண்டினாத்தான் அடியார்க்கு அடிமைங்கிற நிலைமை வரும். இல்லைன்னா நமக்கு இன்னும் முதல் நிலையே வரலன்னு வச்சுதோ, இது நம்ம பாட்டுக்கு ஏதோ இங்க இருந்து இதை தாண்டி ஆச்சாரியன் தான் எல்லாம் பாகவதம் இல்லான்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு அது புத்தியெல்லாம் அதிகமாகவே வேணும். அதுல ரொம்ப சூக்ம சிந்தனம் இருந்து அதீதமான விசுவாசம் இருந்தாலே ஒழி அது வரவே வராது. இன்னைக்கு இருக்கிற நமக்கு அது இல்லை. ஏன் இல்லை? இருக்குன்னா மணவாளவன்கள் அன்னைக்கே எழுதி வச்சுட்டு போனார், எது வந்தாலும் இந்த நிட்டம் மட்டும் வரவே வராதுன்னு. அதனால இப்ப அவர் எழுதி இருக்கிறதுக்கு மேலெல்லாம் நமக்கு அது வந்துட போறதே கிடையாது. ஏதோ பகவான்கிற நிஷ்டையில தான் இருந்துட்டு இருக்கோம். ஆனா ஆண்டாள் போன்ற ஒரு பாசுரத்தை பார்த்தால் அடியார்க்கடிமை என்னன்னு சொல்லுகிறது. ஒரு பாசுரம் மட்டும் நம்மாழ்வார்ந்து சொல்றேன். அடியார்ந்த வையமுண்டு ஆளிலை அன்னவசம் செய்யும் அம்மான், படி ஆதமில் குழவிப்படி எந்த பிரான் தனக்கு, அடியார் அடியார் தம்மடியார் அடியார் தமக்கடியார் அடியார் தமடியார் அடியோங்களே எஸ் சப்த பர்வ வியபதான துங்காம் சஷத்து காட்டாம் அபஜன் முராரே. வேதாந்த தேசிகன் பாதுகா சகசிரத்தில் தெரிவிக்கிறார், ஏழு தடவை நம்மாழ்வார் அடியார் கடியார் 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 கடியான் பகவானுக்கடியான் ஒரு சொல்லவே இல்லை. இப்போ தொண்டர் 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 தொண்டன் சடகோபன் சொல்லாயிரத்துளிப்பத்து, தொண்டர்க்கு 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 தொண்டன் சடகோபன்னா என்ன இவாளுக்கெல்லாம் அந்த தொண்டர்க்கு தொண்டன்ல அவ்வளவு ஆசை. பகவானாவே இருந்துட்டு போலாமல், அவனுக்கு தொண்டனா இருந்துட்டு போலாமே, ஏன் இந்த அடியார்க்கடியவனா இருக்கணும்ங்கிறா. ஆண்டாளிய முதல் பாசனத்திலேருந்தே அடியார்க்கடிமேனே பாடிக்கொண்டிருக்கிறாள். முதல் பாட்டிலே பார்க்கலாம், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரடையே சீர்மல்கு மாய்ப்பாடி செல்வ சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரர் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கன் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை திருவான் பாரோர் புகழப் படிந்து ஏலோர் எம்பாவாய். நீராட போதுவீர் மொத்த பாகவதர்களையும் கூப்பிடுறாவள். தான் தனியா போகவே இல்லை, கண்ணன் அனுபவிக்கிறதுக்காக ஆண்டாள்ன தனியா பொறுப்பிட்டாளா, ஊர்ல இருக்கிற மொத்த பெண் குழந்தைகளையும் கூப்பிடுறாளோ இல்லையோ. ஏன் ஆண்டாள் கூப்பிடுகிறாள்? இந்த பிரபந்தம் எதற்காக பிறந்ததுன்னால், ஆண்டாள் பிறந்தது பிராமண பெண்ணாகத்தான், ஆனால் அவள் ஆசைப்பட்டது கண்ணனை. கண்ணன் இருக்கிறது வடதேசத்தில் பிருந்தாவனத்தில், அதுவும் வேறு காலத்தில். ஆண்டாள் இருந்த கலியுகத்துல கண்ணன் இல்லையே, அவர் துவாபர யுகத்துல இருந்தார். கண்ணனே கிளம்பி சீவைகுண்டத்துக்கு போயாச்சு, அதுக்கப்புறம் ஒரு வாழ் கழிச்சுதான் ஆண்டாளுடைய அவதாரம். இவளோ கண்ணனை அடைந்து அனுபவிக்க வேணும்னு ஆசைப்படுகிறாள், என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாள். அனுகரித்து தரிப்போம் அனுகாரம்னு ஒண்ணு, அப்படின்னா ஒன்றாகவே நம்மை நினைத்து கொள்வது, அதுக்கு அனுகாரம்னு பேர். ஆண்டாள் தன்னையே ஒரு எடைப்பண்ணாக நினைத்து கொண்டாள், தன்னையே ஒரு எடைச்சியாக நினைச்சுனுட்டு தன் ஊர் சிவலிபுத்தூர் இருக்கோ இல்லையோ அதையே கோகுலமா நினைச்சுனுட்டான். தன் ஊர் பெருமாள் இருக்காரோ இல்லையோ அந்த பெருமாளையே கண்ணனா நினைச்சுனுட்டான். அந்த பெருமாள் சன்னதி இருக்கோ இல்லையோ அதையே நந்தகோபாலனுடைய பெரிய மாளிகையா நினைச்சுனுட்டான். தன் வயசுல இருக்கிற மத்த பெண்கள்லாம் பல கோபிகள்லாம் நினைச்சுனுட்டான். அப்ப ஊரே இப்ப கோகுலம் ஆயிடுச்சு, தானே ஒரு எடைச்சி ஆயிட்டா. இந்த பெருமாள் வடபெருங்கோயிலுடையானே கண்ணன் ஆயிட்டார். இனி என்ன பண்ணலாம்னா, மார்கழி மாசத்தில் அங்கிருந்த பெண்கள் அனைவரும் ஒரு நோன்பு நோற்றார்கள், அதை போல நாமும் நோன்பு நோட்போம். இந்த கதை மட்டும் நல்லா கவனமா கேட்டுங்கோ. ஹேமந்தே பிரதமே மாசே நந்தவிரஜ குமாரிகாக சேருஹூ ஹவிஷ்யம் புஞ்சானாக காத்யாயன் அர்ச்சன விரதம் காத்யாயனி மகாமாயே மகாயோகின் நதீஸ்வரி நந்தகோப சுதந்தேவி பதிம்மே குருதே நமஹா. ஹேமந்த ருத்துவில் இரண்டு மாசங்கள் மார்கழியும் தையும். அதனுடைய மார்கழி மாசத்திலே எங்கேயோ வடக்க கோகுலத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாம் யமுனை ஆற்றங்கரைக்கு போய் சிறு சிறு மணலை கொண்டு காத்யாயனி தேவியினுடைய பொம்மை பண்ணி அந்த தேவியின் இடத்துல பிரார்த்திக்கிறா, எங்கள் அனைவருக்கும் கண்ணனை கணவனாக கொடு அப்படின்னு கேட்கிறா. இது ஒரு மாசம் விரதம் நடந்திருக்கு, ஒரு மாசம் நோன்பு நடந்திருக்கு மார்கழி மாசம். இந்த கதையை அங்கேயிருந்து ஒரு உபன்யாசகர் தெற்க வந்தார், சிவலிபுத்தூருக்கு வந்தவர் பண்ணி பண்ணி இந்த கதையை நன்னா சொன்னாரா. ஆண்டாள் கேட்டுனுட்டா, ஓ இப்படி ஒரு வழி இருக்கு போல் இருக்கு, நோன்பு நோத்தா கண்ணன் அடைஞ்சுள்ளாம்னு இருக்கு அப்படின்னு மனசுல நன்னா தேக்கி வச்சிருந்தா நாமும் நோன்பு நோக்கலாம். ஆனா சட்டுன்னு அவளுக்கு சந்தேகம் போச்சு, வந்த ஆசை ஆனந்தம் எல்லாம் ஒண்ணுமே இல்லாத போடுச்சு. அது கண்ணன் இருக்கிறச்சே பண்ணா நடக்கும், கண்ணனே இல்லையே, இல்லாத இருக்கிற சமயத்துல நான் இப்ப விரதம் அனுட்டிச்சு என்ன ஆக போறது. அன்னைக்கு கண்ணன் இருந்தார் கோபிகைகள்லாம் விரதம் அனுட்டித்தா கண்ணன் அடைஞ்சுட்டா, இன்னைக்கு அவர் இல்லவே இல்லையே, நான் விரதம் பண்ணி என்ன லாபம் நினைச்சே. நூறு உபன்யாசகர் வந்தார், அவர் வேத கதை சொன்னார். இதுலேயும் தெரிஞ்சுக்க வேண்டியது அன்னைக்கு உபன்யாசகால் இருந்தாள்னு, அது ரொம்ப முக்கியம். ஆண்டாள் இருந்த காலத்திலையும் உபன்யாசகர்கள் இருந்திருக்கா, வேண்டுமோ வேண்டாமோ கேட்கறவா கேட்பாளோ மாட்டாளோ, ஆனா சொல்ற உபன்யாசகர் நினைக்க தயங்கினதே கிடையாது. அன்னிலேருந்து இன்னொன்னு பார்த்துங்கோ, உபன்யாசகால் போய் போய் சொல்லித்தான் கேள்விப்படுறமே தவிர கேட்கறவா வந்து கேட்டாள்னு எப்பவுமே இருக்கிறதா தெரியல. ஆண்டாள் இப்போ உபன்யாசகர் இருக்கிற இடத்துக்கு போய் கேட்டாளா, இல்ல உபன்யாசகர் சிவலுத்தருக்கு வந்து சொன்னாரா? உபன்யாசகர் தானே சிவலிபுத்தூருக்கு வந்து சொன்னார். அதனால என்னைக்கு இவா போய்த்தான் பழக்கமா இருக்கே தவிர அங்கங்க இருக்கிறவா உபன்யாசகர் இருக்கிற இடத்துல ஒரு நாலு நாள் போய் கேட்டு வருவோம் யாரான்னு வராளோ வரீளோன்னு நான் கேட்கல, வராளோன்னு தான் கேட்டேன். ஆகையாலே யாராக இருந்தாலும் உபன்யாசகர் போய் சொல்லித்தான் வழக்கம், தப்பில்லை. ஏன்னா மழை மேகம் இருப்பாருங்கோ, அது நாம் இருக்கிற இடத்துக்கு வந்து பொழிகிறதே தவிர மேகம் இருக்கும் இடத்துக்கு நாம் போய் பெற்றுக்கொள்வது கிடையாது. தவ கதாமிருதம் தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாமகம் ஸ்ரீமத் ஆததம் சவணமங்கலம் புவி கிரணந்தியே பூரிதாஜனாக ஆழ்வார்கள் அனைவரும் எங்கும் தீர்த்தகரராமி தெரிந்து திரிந்து திரிந்து தான் உபதேசம் பண்ணியிருக்கா. ஆச்சாரியர்கள் அனைவரும் போய் போய் உபதேசம் பண்ணியிருக்கிறார்கள். அதை போல வடநாட்டு வித்வான் தெற்க வந்தார், இன்னொரு கதை சொன்னார். கண்ணன் கோபிகைகளோட ராசக்கிரீட பண்ணிட்டு இருந்தான். எல்லாரும் சுத்தி சுத்தி ஆட்டம் ஆடிந்தா. அங்கனா மங்கனா மந்தரே மாதவ, மாதவம் மாதவன் ச அந்தரேன அங்கனா. ரெண்டு கோபிகை ஒரு கண்ணன், ரெண்டு கண்ணன் ஒரு கோபிகை. மாத்தி மாத்தி ஆடிந்தா ஒரே சந்தோஷம் கோபிகளுக்கு. இன்னும் கொஞ்ச நாழி வா, மகிழ்ச்சி அடைந்தாள்னா பிராணனே போனாலும் போடுன்னு கண்ணனுக்கு பயம். மறைஞ்சுட்டார் அங்கேயே. அப்போ எல்லாம் ஆனந்தம் படுத்துப்போ. ஓஹோன்னு ஆடிந்தவாளுக்கு ஒண்ணுமில்லாத வருத்தம். கரகரான அழறதுக்கு ஆரம்பிச்சுட்டா எங்க கண்ணன், தேடிக்கொண்டு போக வேண்டும். த்ருட்டிர் யுகாயதே தாம பஷ்யதாம் குட்டில குந்தளம் ஸ்ரீமுகஞ்சதே ஜடவுதீக்ஷதாம் பக்பகத்ரிஷாம். உன்னுடைய திருக்குறளை பார்த்து பார்த்து நம்மால் இப்ப பார்க்காதிருக்க முடியாது. ஒரு வினாடி ஒன்ன விட்டு பிரிந்திருந்தால் ஒரு பகம் ஆயிரம் ஊழியாலோவென்னு ஒரு பகல் பொழுது கழியறதுக்குள்ள ஊழிக்காலம் போரா போலே துன்பப்படுகிறோம். இப்ப எப்படி எங்க பிரிவாற்றாமைய சகித்துக் கொள்வோம்? பிரிவாற்றாமைய தவிர்த்துக்கணுமே. விரக தாபம்னு சமஸ்கிருதத்துல சொல்ற பாருங்க, பிரிந்திருக்கிறதுனால ஏற்படுற தாபம், அதை எப்படி குறைச்சிக்கலாம்னு அவ தேடி ஒரு புது வழி கண்டுபிடிச்சிட்டா. என்ன வழின்னா, ஒரு பெண்ணு கண்ணன் ஆட்டம் தன்னை நினைச்சிருந்தா, இன்னொரு பெண்ணு ஒரு கோபிக்கு ஆட்டம் நினைச்சிருந்தா, ஒரு பெண்ணு பலராமன் ஆட்டம் நடிக்க ஆரம்பிச்சா, ஒரு பெண்ணு காளிங்கன் ஆட்டம் கீழே உட்காண்டா. இந்த கண்ணன் ஆட்டம் நடிச்சிருக்கிற பெண்ணு தன் காலை தூக்கி காளிங்கன் மேல வச்சா, வச்சுட்டு துஷ்ட காளிய திட்டாத்திர கிருஷ்ணோகம் இது சாப்பரா, ஏ துஷ்ட காளியனே நெல், நான் தான் கிருஷ்ணன், உன்னை ஓட்டுறதுக்காக வந்திருக்கேன், சமுதிரத்துக்கு ஓடிப்போ அப்படின்னு இந்த பெண்ணு சொல்றா. பயந்தாப்புல காளிங்கன் அந்த இடத்த விட்டு நகர்றா. பக்கத்துல இருக்கிற குழந்தைகள்லாம் கைத்தட்டி கண்ணன் ஜெயிச்சுட்டாங்கிறா. இந்த நாடகத்துல கண்ணன் கூட இருக்கிற ஆப்பல ஒரு எண்ணம் ஏற்பட்டு பிரிவாற்றாமையை தவிர்த்து கொண்டார்கள். இது கோகுலத்துல நடந்த சரித்திரம். கண்ணன் இல்ல, கண்ணன் மறைஞ்சு போயிட்டார். ஆனா கண்ணன் இருக்கிறாப்புல தங்களை நினைச்சிண்டு நடிச்சு ஆற்றாமையை தவிர்த்துண்டாலும் இல்லையோ, இதுக்கு தான் அனுகாரம்னு பேர். அப்ப காளிங்க நாட்டம் ஒரு பொண்ணு நிற்கிறா, கண்ணன் ஆட்டம் ஒரு பொண்ணு நிற்கிறா, கோபிகள் ஆட்டம் ஒரு பெண் நிற்கிறா. இவர்கள் எல்லாம் தங்களை வேஷம் போட்டுண்டா புரியோ இல்லையோ? வேஷம்னா உடம்பெல்லாம் மாத்திக்க வேண்டாம், மானசம், மனத்தால தங்களை கண்ணனாகவும் காளிங்கனாகவும் நினைச்சிருந்து பிரிவாற்றாமையை தவிர்த்துண்டார்கள். நுட்டு இந்த கதையை உபன்யாசகர் தெற்க வந்து சிவலி புத்தூர்ல சொல்லிருக்கார். ஆண்டாளுக்கு இப்ப ரெண்டாவது கருத்து கிடைச்சது. ஓ, கண்ணன் இல்லாட்டா கூட நாம நினைச்சிருந்து பண்ணலாம் போல் இருக்குன்னு. முதல்ல இருக்கிறது கண்ணன் அடையறதுக்கு நோன்பு நோக்கணுங்கிற கதையை கேட்டுண்டா, அது தனி கருத்து. இப்ப தெரிஞ்சின்றது கண்ணன் இல்லாட்டா கூட நாமே அதுவா நினைச்சிருந்து பண்ணலாம் போல் இருக்குன்னா, இந்த ரெண்டையும் சேர்த்து பார்த்தா அப்ப இங்கேயே அங்கேயா நினைச்சிருந்து பண்ணிட வேண்டிதான், இந்த நேரத்தையே அந்த நேரமா நினைச்சிட வேண்டிதான், ஸ்ரீவல்லிபுத்தூரிய கோகுலமா நினைச்சிட வேண்டிதான். நாம இருக்கிறது ஸ்ரீவல்லிபுத்தூர், கோகுலத்துக்கு போக முடியாது. அது எங்கேயோனா இருக்கு. கோவர்தனோ கிரிவரா யமுனா நதீசா பிருந்தாவனஞ்ச மதுராஜ புரி புராணி அத்யாபிஹந்த சலபாகிருதினாம் ஜனானாம் ஏதே சரண பவத் சரணசாரஜுஷ பிரதேசாக. என்ன ஆங்காங்கு கண்ணன் நடந்த இடத்தை சேவிக்கிறதுன்னா அது ரொம்ப பாக்கியம் வேணும். திவ்ய தேச யாத்திரை போனோம்னாலே கிடைக்கிறவாளுக்கு தான் கிடைக்கும். அங்கங்க நம்ம க்ஷேத்திராட்டனம் போனோம், புண்ணிய நதி தீர்த்தமாட போனோம்னு நினைச்சுக்கோ. பணம் இருக்கிறதுக்காகவோ ஓகம் இருக்கிறதுக்காகவோ மட்டும் அது கிடைச்சுடாது. சில பேர் பரம ஏழையா இருப்பா. பத்ரி யாத்திரை போயிட்டு வந்திருக்கீடோ? மூணு தரம் போயிட்டு வந்திருக்கேன்னுவா. பெரிய பணக்காரனா இருப்பார். போயிட்டு வந்திருக்கீடோ? நான் பக்கத்தூரே பார்த்தது இல்லையனுடுவா. பத்ரிக்கு எங்க போக, சால கிராமத்துக்கு எங்க போக? அதனால இதுக்கு பாக்கியம் கொடுப்பன இருந்தா நடக்குமே தவிர நம்ம ஆசைப்பட்டதுக்காக எல்லாம் போயிட்டு வந்துட முடியுமா? பல பேர் பல தடவை சாலுகிராமம் சேவிச்சுட்டு வரா, பத்ரி சேவிச்சுட்டு வரா, துவாரக சேவிச்சுட்டு வரா. நமக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்ரீபெரும்புதூர் எங்க இருக்குன்னு தெரியல. இது சென்னையிலேருந்து திருக்கடன் மலை கொஞ்ச தூரம், திருநின்னவூர் இந்த பக்கம், திருநீர்மலை உள்ளேயே இருக்கு, எங்கெங்கயோ போயிட்டு வந்துருவோம். ஆனா அங்க போறச்சு இதுக்கெல்லாம் போயிட்டு வந்துடலான்னு கேட்டா, இல்ல சுவாமி அது ஒண்ணும் வாய்ப்பே கிடைக்கலன்னு விடுவோம். ஆண்டாளோ சிறு பெண் குழந்தை, காசா பணமா வாய்ப்பா வசதியா வடக்க போய் பிருந்தாவனத்தை சேவிக்கணும்னு நினைச்சுட்டா சேவிக்கிறதுக்கு அவளால முடியுமா? எதுவும் முடியாது. அதனால அவளால நகரத்துக்கு கூட வாய்ப்பில்லை. இருக்கிற இடத்திலே இருந்து அனுபவிச்சாத்தான் உண்டே தவிர, இப்ப பிராமணோத்தமர் ஒருத்தர் எதுவும் கிடையாது, கையில சல்லி காசு பெரியாழ்வார்கிட்ட கிடையாது. நான் வண்டி பிடிச்சி இங்கேருந்து வடதேசத்து யாத்திரை போகணும்னு ஆண்டாள் சொன்னா நடக்க போறதா? மேலே இது ஒரு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் குழந்தை, அதுவும் பிராமண பெண் குழந்தை வீட்டுல எப்படி இருந்திருக்கணும்னு நீங்க யோசிச்சு பாத்துக்கணும். இன்னைக்கே இன்னும் கொஞ்சம் அந்த தடைகள்லாம் மிச்சம் இருக்கிறச்சே, அந்த நாள்ல எவ்வளவு தூரம் இருந்திருக்கும்? இவர் நினைச்சிருந்தாள்னா போயிருக்க முடியுமா? ஆனா அவளுக்கு இருந்த பெருமை என்னன்னா, தன்னால போக முடியாதே தவிர பகவான் வர காத்திருந்தாரே. அதுதான் ஆண்டாளிடத்தில் இருக்கிற பக்தியினுடைய பிரபாவம். ஏன்னா ஒரு பக்தனுக்கு காசு பணம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, பக்தியே அவனுடைய சொத்து. அதை சொத்தா வச்சிருந்தால் அவருக்கு எதுவுமே கட்டம் இல்லையே. எனக்கு வேணா எல்லா கட்டமா இருக்கலாமே தவிர, பகவான் வந்து எனக்கு அனுகிரகிக்கிறதுக்கு எனக்கு என்ன கட்டம் இருக்க போறது? தான் ஊரையே கோகுலமா நினைச்சுட்டா, வடபெருங்கோயில் உடைய சன்னதியே நந்தகோபாலன் திருமாளியா நினைச்சிருந்தா, வடபெருங்கோயில் உடையானையே கண்ணனாக நினைத்துக் கொண்டாள், தன் வயசொத்த மற்ற பெண்களை எல்லாம் கோபிகைகளாக நினைத்துக் கொண்டாள். அப்ப தன்மையி பாவம்னு அதுக்கு பேர். தன்மையி பாவம்னா அதுவாகவே நினைத்துக் கொள்ளும் தன்மை. அது முச்ச முச்ச ஆண்டாளுக்கு என்ன எடுத்துனா பாவனா பிரகர்ஷம்னு சொல்லுவார்கள். ஆண்டாள் தன்னை எடைச்சியா நினைச்சிருந்தாலும் இல்லையோ, பேச்சு எடைச்சி பேச்சா மாறி போச்சு, நட எடைச்சி நடையா மாறி போச்சு, உடை எடைச்சி உடையா மாறி போச்சு, எல்லாமே எடைச்சியா மாறி போச்சு. இட நடையும் இடமுடியும் இடைப்பேச்சும் முடை நாற்றமுமாய் மாறிவிட்டது. எவ்வளவு தூரம் அவ மாறிவிட்டாள்னால், இப்ப நான் இன்னொருத்தர வேஷம் போட்டுக்கணும், ராமன் ஒத்தர் ராவணன் ஒத்தர், நிஜ வாழ்க்கையில் ஒத்தர் ராமனாவே இருப்பர் ஒத்தர் ராவணனாவே இருப்பர். ஆனா அவளுக்கு நாடகத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ராமனுக்கு ராவணனா குடிச்சுட்டா, ராவணனுக்கு ராமனா குடிச்சுட்டா. அவர் நடிக்கிறதுக்கு போனப்போ அவரும் நிஜ வாழ்க்கையில ராவணன், ஆனா போய் ராமனா நடினா ஒழுங்கா நடிக்கணும். அப்ப போய் இவர் நிஜ வாழ்க்கையில அவாவால உதைக்கிறாப்பல, அங்க போயெல்லாம் உதைக்கவே கூடாது. அப்ப ஒழுங்கா ரொம்ப நேர்மையா பேசணும். இவர் நிஜ வாழ்க்கையில ராமனா இருந்து அங்க போயிட்டு சீதையாவது அடியும் போய் எடுத்துன்னு வர்றதாவது, அதெல்லாம் கூடவே கூடாதுன்னு மேடல் ஏறி சொன்னார்னா அப்பவும் ஒத்து போகாது. அப்ப எடுத்துட்ட வேஷத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் இல்லையோ. ஆண்டாளும் அதே போல எடைச்சிகள்லாம் உடுத்திக்கிற கோடங்கி முடிச்சு போட்ட சீலை, அந்த புடவை எடுத்து உடுக்க ஆரம்பிச்சிட்டாள். ஆரம்பிச்சிட்டாள்னு சொல்றது நிஜத்தில் அல்ல, மானசம். அதுக்குதான் கிழிய சொன்னேன், எல்லாமே மனத்தின் வெளிப்பாடே தவிர நிஜத்தில் அவளால் அசையத்து கூட முடியாது. அப்ப மனத்தாலே இடை நடையும் இடை முடியும் இடைப்பேச்சும் எவ்வளவு தூரம் மாறி போச்சுன்னா, ஆண்டாளுடைய மேனிய கிட்டக்கப்பையும் மோந்து பார்த்தா அதுல விடாம வெண்ணெய் மோரு பாலு வாசனை வீச ஆரம்பிச்சுட்டான். இது வருமா சாதாரணத்திலே? அது இடைச்சிகளுக்கு தான் வரும். அவளோடையே கூட இருந்திருந்து எப்பவும் அந்த கலசத்தை எடுத்து பானை எல்லாத்தையும் தரையில வச்சிருந்து அந்த மோர் தழும்பி பால் தழும்பி வெண்ணெய் கீழே கொட்டி அந்த மாட்டு மடின் பிடித்து பாலை கறந்துட்டே இருந்து அதனால அந்த வாசனையை பட்டு கோகுலம் முழுக்க அந்த வாசனை இருக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல என்ன வாசனை இருக்கும் தெரியுமோ? ஹோம புகை வாசனை, துளசி வாசனை, இதுதான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கும். ஆனா கோகுலத்தில் இருக்கக்கூடியது பாலு மோரு தயிர் வெண்ணெய், இந்த வாசனை தான் அங்க இருக்கும். ஆனா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற ஆண்டாளுக்கு பால் மோல் தயிர் வாசனை வந்துருச்சு. அந்த அளவுக்கு தன்மை பாவம், அவர்களுக்குள்ள ஒருத்தியாகவே தன்னை பாவித்துக் கொண்டு பாவனை உள்ளுக்குள்ள வளர வளர ஒரு பெரிய நீர்நிலை, ஏரி குளம், அந்த குளத்துல ஜலம் முழுக்க ரொம்பி போச்சுன்னு வச்சுங்கோ, அப்ப மதகுகள் வழியா அது வெளியில வந்துதானே ஆகணும், வரலன்னா உடச்சுனுடும் ஏரி. அதே போல ஆண்டாளுடைய திருவுள்ளம் தான் பெரிய குளம். அந்த குளத்திலே கிருஷ்ண பக்திங்கிற தண்ணீர் நிரம்பி தழும்புகிறது. அது எது வழியானும் வெளியே வந்துதான் தீர வேண்டும். மதகு திறந்து விடலேன்னா உடஞ்சு போயிடும், ஆண்டாளுக்கு பிராணநாசம். அதனால இந்த உள்ளேந்து ஒரு மதகு வாய் தான் திறந்திருக்கிற மதகு. அந்த வாயின் வழியே கிருஷ்ண பக்தி வெளியே வந்து விழுந்தது. அவையே சங்கத்தமிழ் மாலை முப்பதான திருப்பாவை. அப்ப ஆண்டாள் உள்ளத்துல கிருஷ்ண பக்தி பூரிச்சு போச்சு, அது வெளியில வந்துதான் ஆகணும். துக்கமா இருக்கட்டும் சுகமா இருக்கட்டும், வாய் வழியா வந்துதான் அழுவோம். ஓஹோன்னு அழறோம் இல்ல சிரிக்கிறோம், ஏதோ ஒன்னு பண்றோம், உள்ளேயே வச்சிருந்தா சாமி அழுது தீத்துடும் சிரிச்சிடும் சொல்றோம் இல்லையன்னா, உள்ள வச்சிருந்தோம்னா நமக்கே நாசம். ஆனால் ஆண்டாளுக்கு உள்ளுக்குள்ள இருந்த கிருஷ்ண பக்தி வாய் வழியே புறப்பட்டது. சங்கத்தமிழ் மாலை முப்பதான திருப்பாவையாக வந்து விழுந்தது. அதனால ஆண்டாளே இடைச்சி, கண்ணன் தான் ஆயன், ஆயனுக்கு ஆய்ச்சி பாடிய சங்கத்தமிழ் மாலை முப்பதே திருப்பாவை. இன்னும் கொஞ்சம் வச்சுப்போமா, ஆண்டாளே இடைச்சி அவள் சிவலிபுத்தூரில், அரங்கனே ஆயன், ஆயன் வேறல்லன், கண்ணன் வேறல்லன், திருவரங்கநாதன் பெரிய பெருமாள் வேறல்லன். ஏன்னா அவனுக்கு திருவரங்கன் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன், என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன், என் அமுதினை கண்டகங்கள் மத்தொன்னினை காணா என்று திருப்பாணாழ்வார் சாதிக்கிறார். அமுதனான பகவான் பெரிய பெருமாள் தான் கண்ணன். அப்ப அரங்கன் தான் ஆயன், ஆண்டாள் தான் ஆய்ச்சி, ஆயனுக்கு ஆய்ச்சி பாடிய முப்பது பாசரம் திருப்பாவை. அப்ப ஆண்டாள் அரங்கனுக்கு பாடினதே திருப்பாவை. ஆனால்தான் அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ண திருப்பாவை பல்வகையும் இன்னிசையால் பாடி கொடுத்தாள். ஏன் ஆண்டாள் அரங்கனுக்கு பாடினாள் இந்த இடத்துல வருதுன்னா, அரங்கன் தானே கண்ணன், ஆண்டாள் பாடினது கண்ணனுக்காக தானே. இத ஸ்ரீ பராசர பட்டர் தெரிவிப்பறான், கிட்டக்க போங்கோ விடமாட்டார். ஆனாலும் பட்டர் சொல்லியிருக்கிறத மட்டும் சொல்றேன். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, பெருமாளுடைய சன்னிதானம் கர்ப்பகிரகத்துக்குள்ள போயிடணுமா, ஸ்ரீரங்கத்திலே படியை தாண்டி கர்ப்பகிரகத்துக்குள்ள போய் நம்ம போக முடியாது. அவர் சொல்றார் கர்ப்பகிரகத்துக்குள்ள போயிட்டு பெரிய பெருமாள் அரங்கநாதனுடைய திருமேனிய கிட்டக்க மோந்து பார்த்தால் இதே வெண்ணநாற்றம் மோர் வாசனை வீசுங்கிறார். அவர் மோந்து பார்த்தா தெரியும். அர்ச்சக சுவாமிகளை கேட்டு பார்த்தா தெரியும். எப்படி சுவாமி, அவர் தான் கண்ணன். அப்ப கண்ணன்னா மூர்ணாட்சம் அண்ணனாட்சம் வீசித்தான் ஆகணும். கண்ணனுடைய திருமேனியிலையும் அண்ணனாட்சம் வீசறது, ஆண்டாள் திருமேனியிலையும் அண்ணனாட்சம் வீசறது. இருவருமே ஆயர் குல பெண்ணும் பிள்ளையன் தான். ஒரு ஆயனுக்காக ஆய்ச்சி பாடி 30 பாசரங்கள். இந்த பாசரத்தை பார்த்தாலே இவ பிராமண பொண்ணா பாடலே நன்னா தெரிஞ்சு விடலாம். ரெண்டே ரெண்டு இடம் மட்டும் சொல்றேன். வந்தெங்கும் கோழி அழைத்தனஹான், எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனஹான். இந்த ரெண்டு பாட்டுல வருது திருப்பாவ பாசரத்துல. எருமை சிறுவீடு மெய்யறதுன்னா என்னது? முதல்ல நமக்கு எருமையே தெரியாது, அது இடையர்களுக்கு தான் தெரியும். எருமை சிறுவீடு மெய்யறதுன்னா என்ன? பெருவீடு மெய்யறதுன்னா என்ன? 7 மணிக்கு மேலே பிருந்தாவனத்துல மேய்ச்சல் நிலத்துக்கு ஓட்டின்னு போறா பாருங்க, சாயங்காலம் 4 மணி வரைக்கும் மேயுமே, அதுக்கு பெருவீடு மேயறதுன்னு பேர். அதுக்கு முன்னாடி ரொம்ப விடியற்கால பொழுது 4 மணிக்கு முன்னாடி வீட்டின் பின்புறத்தில் புழக்கடை பக்கத்தில் சின்ன தோட்டத்துல புல்லு வளர்த்து வச்சிருப்பா. அத முன்பசிக்கு நுனிப்புல் பனிப்புல் மெய்தல்னு பேர். இது இடையர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இலக்கியத்துல வாசிச்சு பார்த்தீங்கனால் இடையர்களுடைய இலக்கியத்திலே வீட்டுக்கு பின்னாடி போய் பனிப்புல் மெய்தல்ங்கிறது 4 மணிக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் முனிப்பு மேல புல்மையத்துக்காக கூட்டின்னு போடுவார். இதைத்தான் எருமை சிறுவீடு மெய்தல்னு அண்டாள் பாடுறா. இந்த பெரியவாச்சான் பிள்ளைங்கிற ஒரு வியாக்கியானம் பண்ணார். எப்படி பெரியாழ்வார் இதெல்லாம் நிச்சயமா சொல்லி கொடுத்துருக்க மாட்டார், அவருக்கு இதெல்லாம் தெரியுமோ? அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் எப்படி யஜ்ஞோபவீதம் பண்ணணும், எப்படி தானம் பண்ணணும், யஜ்ஞம் பண்ணணும், யாகம் பண்ணுங்கிறது தான் அவருக்கு தெரியுமே தவிர, வேதம் சொல்றது பெரியாழ்வாருக்கு தெரியும். எருமை நுனி வீடு மேய்ஞ்சதா மேல் வீடு மேய்ஞ்சதாங்கிறது பெரியாழ்வாருக்கு தெரியுமானா? அவர் சொல்லிக் கொடுக்கல. இதே இது கிருஷ்ணானுகிரகத்தாலே தன்மயி பாவத்தில் வந்தது. தன்னையே ஒரு இடைப்பெண்ணாக நினைச்சு விட்டாடோ இல்லையோ, அந்த பாவனையினாலதான் சிறுவீட்டை பத்தி பேசுகிறாள். வந்தெங்கும் கோழி அழைத்தனஹான், கோழி வந்து கூவுறது அப்படின்னு இந்த பாசரத்துல வருது. கோழியை பத்தி பிராமணன் பேசவே கூடாதுங்கிற தர்மசாஸ்திரம். இது இப்ப உங்களுக்கு புரியறதுக்காக நான் 4 தரம் கோழின்னு சொன்னேன், எனக்கே போயிடும். அதனால அதை நான் இன்னுமே திரும்ப சொல்றதா இல்ல இப்போ. ஆனா ஆண்டாள் பாசரத்துல சொல்லிட்டாளே, இப்ப பெரியாழ்வாருடைய பெண்ணு எப்படி பாடலாமான்னா, அவ பெரியாழ்வார் பெண்ணு இல்லையே இப்போ, அவ இடைச்சின்னா, அதனாலதான் வந்தெங்கும் கோழி அழைத்தனஹான் என்ன பாசரத்திலே சொல்லுகிறாள். ஒண்ணுவானா சமாதானம் சொல்லிக்கலாம், நான் ஆண்டாள் பாட்டத்தான் சொன்னேன், வேற எந்த கோழியை பத்தி நான் பேசல. இப்போ நான் பேசுறது ஆண்டாள் பாசரத்திலிருந்த தெய்வீகத்தன்மை பொருந்திய கோழி அப்படின்னு வச்சுட வேண்டிதான். அப்ப வந்தெங்கும் கோழி அழைத்தனஹான் என்னும், எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனஹான்னும் பாடியிருக்காள் நாள். அப்போ பிராமண பெண்ணாகவே நினைச்சுக்காமல் இடைச்சி பாவனையிலேயே பாடியிருக்காள். 29 பாசரங்கள் இப்படித்தான். 30ஆம் பாட்டு மட்டும் வேறுபட்டது. 30ஆம் பாட்டு பெரியாழ்வார் பெண்ணா பாடினது, அது இடைப்பெண்ணாக பாடினது அல்ல. ஏன்னா பாட்டுல இருக்கு பாருங்க, வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை, திங்கள் திருமுகத்து செய்யழையார் செந்திரஞ்சி, அங்கு அப்பர கொண்ட வார்ச்சை அணிபுதுவை பங்கமல தண்டறியல் பட்டர்பிரான் கோதை. தகப்பனார் பேரு தம் பேரு ரெண்டையும் ஸ்பஷ்டமா சுருட்டாடோ இல்லையோ. அப்ப பட்டபிரான் போத சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரைத்தோள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் அப்படின்னு ஆண்டாள் பிரபந்தத்தை முடிக்கிறாள். அப்ப திருப்பாவை கற்றவர்களுக்கு எது கிடைக்கும்? செங்கன் திருமுகத்து செல்வ திருமானின் அருள் கிடைக்கும், இது நிச்சயம். அப்படிங்கிறதுக்குள்ள நமக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சுப்போம். அதனால மிச்சம் இருக்கிற 3/4 நேரத்துக்குள்ளே பாசரம் என்ன சொல்லித்துன்னு பாக்கணும் இல்லையா? நான் இப்ப எத்தனை ஆயி சொன்னாலும் சுருக்கமா தான் சொல்ல போறேன். அதனால எது சொன்னாலும் அதுதான். இப்போ 30 பாட்டுக்கு பாட்டுக்கு 5 நிமிஷம் வச்சா 150, பாட்டுக்கு 10 நிமிஷம் வச்சா உங்களுக்கு பழக்கம் பாட்டுக்கு 2 மணி நேரமானு சொல்லி, அது மார்கழி மாசத்துல முதல் நாள்லேருந்து கடைசி நாள் வரைக்கும் மார்கழி மாசம் உபன்யாசம் நிதானமா சொல்லலாம். இப்ப நமக்கு இருக்கிறது பாசரத்துக்கு 1 நிமிஷம் வச்சிருந்தா கூட 30 பாட்டுக்கு 30 நிமிஷம் ஆயிடும். முதல் பாசரத்தாலே மார்கழி மாசம் வாய்த்ததேன்னு காலத்தை கொண்டாடுகிறாள். ஒரு விரதம் பண்றோம்னு வச்சுக்கோ, அதுக்கேத்த நல்ல காலமா வாய்க்கணும் இல்லையோ. நல்ல காலத்தில் செய்யப்பட்ட தானம், நல்ல தேசத்தில் செய்யப்பட்ட தானம் அல்லது விரதம் அது நல்ல பயன்களை கொடுக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. மங்களகரமான லட்சியத்தோட நம்ம எதற்காக தொடங்குறோமோ அந்த லட்சியம் மங்களகரமா இருக்கணும், தவறான லட்சியமா இருக்கவே கூடாது. தொடங்கும் காலம் மங்களகரமாக இருக்க வேண்டும், தொடங்கும் இடம் மங்களகரமாக இருக்க வேண்டும். எதை எதை எங்கெங்க போகணுமோ அந்தந்த காலத்துல அப்பப்ப பண்ணத்தான் நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு என் இஷ்டத்துக்கு எப்போ பண்றேன் அப்போ பண்ணிதான் அதெல்லாம் ரசிக்குமா, செய்யறது கூடாது. அதனாலதான் ஆண்டாள் முதல் பாசரத்தில் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் பௌர்ணமி வாய்த்ததே, மார்கழி மாசம் வாய்த்ததே, கண்ணன் கீதையில் மாசானாம் மார்க்கசீருஷோகம், 12 மாசங்களுக்குள் நான் மார்கழி மாசமாக இருக்கிறேன் என்று கண்ணன் தெரிவிக்கிறார். அப்படின்னா அந்த மாசமே கிடைச்சிருத்தோல்ல, மத்த எல்லா மாசத்தையும் விட்டுட்டு ஆண்டாள் மார்கழி மாசம்னு எடுத்துட்டா நமக்கு தோணும், சாமி அந்த மாசத்துல கல்யாணமே பண்றது இல்லையே ஒத்துரும், அது ரொம்ப ஒதுக்கி என்ன வச்சிருக்கா, அது மலட்டு மாசமாச்சே, அதை போய் வாச்சு கொடுத்தேன்னு ஆண்டாள் சொல்றாள். என்ன அந்த மாசம் பகவானுக்குன்னு இருக்கிற மாசம்,
நம்ம வேற ஏதாவது கல்யாணம் காட்சின்னு அதை பகவானுங்க விட்டுருந்தாருன்னு வச்சுங்க, அப்ப அதுக்கு ஏற்பாடு பண்ணி இவரை நினைக்கவே மாட்டோம். அதனாலதான் அதெல்லாம் கிடையாதுன்னு ஒதுக்கி விட்டார் அவர். மார்கழி மாசத்துல நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், என்னை பத்தி நினை போறோம், ஆண்டாள் என்ன சொல்லி கொடுத்துருக்காளோ பாட்டை சொல்லு, பாசனத்தின் மூலம் தன்னை நினை. அதனாலதான் மற்றதெல்லாம் உரைக்கி விட்டார். இப்ப பிராமே முகூர்த்தேச்ச உத்தாய மனசா சிந்தையே தரிம்னுட்டு, பிராம முகூர்த்தம்ங்கிறது ஒரு நாள்ல ரொம்ப ரொம்பவே முக்கியம். கார்த்தால 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே அந்த நேரத்துல எழுந்திருந்து காலை எழுந்திருந்து கண்ணனை தொழ வேண்டும்ங்கிறது ஆண்டாளுடைய அபிப்பிராயம். இந்த மார்கழி மாசம்ங்கிறது ஏன் முக்கியத்துவம் பெறதுனால், மார்கழி மாசம் நமக்கு எப்போ, மார்கழி மாசம் தேவர்களுக்கு எப்போன்னு பாருங்க. தேவர்களுக்கு மார்கழி மாசம் தான் உஷத்காலம். ஏன்னு பார்த்தோம்னா, தேவர்களுக்கும் ஒரு நாள் இருக்கு. நம்முடைய 6 மாசத்தில் உத்தராயணம்ங்கிறது தேவர்களுக்கு பகல், 6 மாசத்தில் தட்சிணாயணம்ங்கிறது தேவர்களுக்கு ராத்திரி. நம்முடைய தை மாசத்திலேருந்து தொடங்கி ஆடி மாசம் ஆரம்பம் வரைக்கும் இருக்கிற 6 மாசம் தேவர்களுக்கு உத்தராயணம். உத்தராயணம்ங்கிறது அதாவது நமக்கு உத்தராயணம், தேவர்களுக்கு பகல். பகல்ங்கிறது 6 மணிக்கு இல்லையோ, 6 மணிக்கு சூரியோதயம். அப்ப 6 மணிலேருந்து தொடங்கிறது தை மாசம். அப்ப தை மாசத்துக்கு முன் மாசம் தேவர்களுக்கு என்னவா இருக்கணும், 6 மணிக்கு முன் நேரமா இருக்கணும் இல்லையோ. அப்ப 4 மணிலேருந்து 6 மணின்னு வச்சுருந்தா அதான் பிரம்ம முகூர்த்தம். அப்ப தேவர்களுக்கு மார்கழி மாசம்ங்கிறது பிரம்ம முகூர்த்தம். பிராமே முகூர்த்தேஜ உத்தாய, நம்மளை பத்தி சொல்ல நானு, தேவர்களுடைய காலக்கணக்கின்படி ஓராண்டுங்கிறது ஒரு நாள். நம்ம உத்தராயணம் அவளுக்கு பகல், நம்ம தட்சிணாயணம் அவர்களுக்கு ராத்திரி. நம்ம உத்தராயணம்ங்கிறது அவளுக்கு தொடங்கிறது தை மாசத்திலிருந்து. அதனால தை மாசத்துக்கு முன் மாசம்ங்கிற மார்கழி மாசம் என்னவா இருந்திருக்கணும், 6 மணிக்கு முன் வேளையாக இருக்க வேண்டும். அந்த முன் வேளை தான் பிரம்ம முகூர்த்தம். ஏன்னா அவளுக்கு ராத்திரிங்கிறது ஆடி மாசத்திலேருந்து மார்கழி மாசம் வரைக்கும். ராத்திரிங்கிறது எப்ப முடியும், விடியற்காலத்தால 6 மணிக்கு முடியும் இல்லையோ, அதனுடைய கடைசி பொழுதுதானே அப்ப மார்கழி மாசம். அப்ப மார்கழி மாசம் தான் பிரம்ம முகூர்த்தமாக இருக்கணும். தேவர்களுக்கே பிரம்ம முகூர்த்தம், நாம வேற சேர்ந்து ரொம்ப சீக்கிரம் எழுந்துடணும். மார்கழி மாசம்னா சீக்கிரம் எழுந்திருக்கணும். கோவில்கள்லாம் திருப்பாவ சேவா காலம் உண்டு, எல்லாத்தோட பொங்கல் உண்டு, சக்கர பொங்கல் உண்டு, அதுக்காகவான அவசியம் வந்தாகணும் இல்லையோ. காலங்காலத்தால போய் நின்னோம்னா பொங்கல் மட்டும் குளிர்ல சுட சுட சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். அதை நாம புரிஞ்சுக்கணும். நல்ல இடத்துல போய் திவ்யதேசத்துல போய் ஆண்டாள் பாசரத்தை நல்லா சொல்லிட்டு இந்த சொல்லி முடிக்கச்ச சாத்து முறை கிட்டேயே ஆசை வந்துடும் நமக்கு. எல்லாம் பொங்கல் ஆயிடுக்கும் நினைக்கிறேன். ஆன உடனே இப்ப நம்ம வாங்கிடணும். உந்துமதர் அளித்தன் பாசுரம்னா புளியோதர் கிடைக்கும், கூடார வெல்லும் சீர் பாசுரம்னா சக்கர பொங்கல் கிடைக்கும், கரவகல் பின்சன் பாசுரம்னா தத்யோனம் கிடைக்கும். ராமானுஜர் இது எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சார். எதுக்கு இது இத்தனையும் பண்ணிருந்தா, அதை வாங்கவான் 4 பேர் திருப்பா செல்ல வர மாட்டானா, அதுக்காகவான்னு சொல்லி வைப்போம். எப்படியாவது மக்கள் உய்வடைய வேண்டும் இந்த எண்ணத்தோடையதான் முன்னோர்கள் இத்தனை ஏற்பாட்டையும் பண்ணி வைத்துள்ளார்கள். இதெல்லாம் இல்லேன்னு வச்சுங்க, நான் ஒன்னு பார்த்தேன், இந்த ஊர்ல வந்தன்னிலேருந்து எங்கேயா இருந்தாலும் உபன்யாசத்து முடிஞ்ச உடனே பிரசாதம் தரா. அது கிடையவே கிடையாது அந்த ஊர்ல. உபன்யாசம்னா கேட்கலாம், கிளம்பி போயிட்டே இருக்கலாம், இவ்வளவுதான் நடக்குமே தவிர, இங்க எந்த வீட்டு கூப்பிட்டாலும் சரி, எந்த ஏதாவது பொது இடத்துக்கு கூப்பிட்டாலும் சரி, உபன்யாசம் முடியறது எல்லாரும் உடனே ஒரு இடத்துக்கு போயிடுறா, சாப்பிட்டு தான் கிளம்பி போறா. ஓ ராமானுஜர் அண்ணா திருவுள்ள முகந்திருப்பர், அவளுக்கு கண்டிப்பா ஆசை ஏற்பட்டிருக்கும். ஏன்னா அவர் ஏற்பாடு பண்ணி வச்சார், திருப்பாவையில இன்னென்ன பாசுரம் சொன்னா இன்னென்ன பிரசாதம். அப்ப அந்த பிரசாதம் சொல்றதுக்காகவானும் வருகிறான் ஒல்லி, அதை பெற்றுக்கணும்னு காலை எழுந்திருந்து மார்கழி மாசத்தில் நாம் அதை ஓதுகிறோம்னா அந்த காலம் வாச்சுதே என்றுதான் ஆண்டாள் கொண்டாடுகிறாள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரழையீர். அப்ப காலத்தை கொண்டாடியது முதல் பாடல். அடுத்தது பாகவதர்கள் அனைவரையும் அழைத்தது முதல் பாடல். நான் தனியா போறதில்லை, எல்லாரும் வாங்கோ. ஏன்னா தனியா போனா அதுல ஒன்று, துணையோட போனா இன்னொன்னு. லோகத்துல காமத்தை அனுபவிக்க போறதுன்னா தனியா போவோம், ஆனா பகவான் அனுபவிக்க போறதுன்னா கூட்டமா தான் போவோம். இந்த ரெண்டு வித்தியாசம் இருக்கு இல்லையா. இப்ப உபன்யாசத்துக்கு வந்திருக்கு, தனியா ஒத்தரையொத்தர் உட்காந்துருக்குமா, உட்காந்துருந்தா அது ரசிக்கவே ரசிக்காது. வைகுண்ட ஏகாதசி பெருமாள் சேவைக்கு போறோம், 1 லட்சம் ஜனங்க நிப்பா சீரங்கத்துல, அதுக்குள்ளதான் போயிட்டு சாமி இதெல்லாம் யார் போறது, ஒரே கூட்டத்திலையும் நாட்டத்திலையும் போனா கைகாலோட திரும்பி வர முடியறது இல்லையே, அவ்வளவு கூட்டமா இருக்கு. நான் நம்ம வீட்டுல உட்காந்துக்கிறேன், இந்த பொட்டிக்கு முன்னாடி எல்லாம் உட்காந்துட்டா அதுல காமிச்சிருவான். கார்த்தால 3:30-4 மணிக்கு ஆரம்பிச்சா போகிறவர்களுக்கு நேர போறவாளுக்கு ஸ்ரீரங்கம் மட்டும்தான் செய்யலாம். ஆனா வீட்டுல நாற்காலியை போட்டுண்டு பொட்டிக்கு முன்னாடி உட்காண்டோம், தோ திருவல்லிக்கேணி வைகுண்டே காசி, தோ திருவனந்தபுரம் வைகுண்டே காசி, தோ ஸ்ரீரங்கம் வைகுண்டே காசி, தோ திருமலைனா எல்லாத்தையுமே சேவிச்சிட்டேன். ஆனா அதுல என்ன ஒண்ணு சேவிங்கோ, இயலாதவர்கள் போல சேவிக்கத்தான் போறோம். ஆனா அப்பவான கார்த்தால எழுந்திருந்து நீராடி கீழே உட்காந்து சேவிச்சுட்டு பாக்கலாம் இல்லையோ, அதை விட்டுட்டு குளிக்காம படுக்கையிலேருந்து எழுந்திருந்து நாற்காலியில கால் மேல் கால் போல் உட்காந்து பாக்குறது நியாயமா, அது நியாயம் இல்லை. எப்ப அதை பார்க்கணும் இல்ல பார்க்கவே வேண்டாம், அதைத்தான் சொல்ல வரேன். தவிர ஒன்னும் அதுல மதிப்பு இல்லையா, பார்க்கவே வேண்டாம். மதிப்பு இருக்கா? அங்க போனா என்ன மதிப்பு கொடுப்போமோ அதே மதிப்போட பாக்கணும். எப்பவும் மனசு தானே, எங்கேயோ நேர போனா எல்லாத்தையும் பண்ணிங்கோ பண்ணிங்கோ, இல்லையா சாமி அடி எனக்கு வாய்ப்பு இல்லை நான் ஒண்ணுமே பண்ணல, எழுந்திருக்கோ எழுந்திருந்தாங்க அத்தோட விட்டுணும், எழுந்திருந்துட்டு பார்க்கணும்னு வந்த பிற்பாடு அப்ப அதே மதிப்பை இங்கேயும் கொடுத்துத்தான் பார்க்க வேண்டும். பகவான் இருக்கிறார்னு சொன்னால் இந்த திரையில வந்தாலும் அவரு தான், ஸ்ரீரங்கத்துல நெஜத்துல வந்தாலும் அவரு தான். அவர் என்ன மாடி பரப்புறாரு இல்ல, இந்த திரைக்குள்ள மட்டும் அவர் இல்லையா, அதுக்குள்ளயும் அவர் தான் இருக்கார், எனக்குள்ளயும் அவர் தான் இருக்கார், நாற்காலிக்குள்ளயும் அவர் தான் இருக்கார். அந்த எண்ணம் நமக்கு வர வேண்டும். ஏன்னா அப்ப போகணும், கூட்டமா போனாத்தான் பகவத் அனுபவம். ஒரு கச்சேரி போனோம்னா கூட்டமா, காலக்ஷேம உபன்யாசத்துக்கு போறோம்னா கூட்டமா, பஜனைக்கு போறோம்னா கூட்டமா, கூட்டம் இருந்துடுத்துனாலே அந்த தெய்வம் இருக்காருன்னு அர்த்தம். கூட்டமே இல்லே, நான் தனியா உட்காந்துருக்கேன்னா அது ரொம்ப ரசிக்கவே ரசிக்காது. அதனாலதான் நீராட போதுவீர் போதுமினோ நேரடையீர், சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமியர்கள், ஆய்ப்பாடி இருக்கிற செல்வ சிறுமியர்கள் வாருங்கோள்னு கூப்பிட்டாள். இந்த சிறுமியர்கள்லாம் திரும்பி வந்து கேட்டா, எங்களுக்கு ஏது செல்வம் அன்றாலே நிறமோ செல்வ சிறுமியர்கள்னு கூப்பிட்டு, எங்கள்கிட்ட காசா பணமா ஒண்ணும் இல்லை, கண்ணன் இருக்காரே வேற என்ன செல்வம் உங்களுக்கு வேணும். இப்போ கண்ணன் கோபிமார்களுடைய கையில எப்பவும் இருக்காரோ இல்லையோ, அன்ற அழ்வார் ஒரு பாசுரத்துல சொன்னார், பச்சு மஞ்சள் பூசின்னு கோபிமார்கள் எல்லாம் கோபிகள்லாம் மஞ்சள் கிழங்கு வாங்குறதுக்காக கடகரத்திற்கு போவாளாம், போறச்சே மஞ்சள் கிழங்க உரைச்சி பார்க்கணும் இல்லையோ, நன்னா பத்துறதா, மஞ்சளை நல்லா கருங்கல்ல தேய்ச்சி பார்த்தா அது சுலபமா பத்தணும், பத்தினாத்தான் மஞ்சள் வாங்குவா. அதுக்குன்னு கண்ணனை ஓட்டின்னு போவாளாம் கூட, கண்ணனை அழைச்சின்னு கூட போகமாட்டா, ஓட்டின்னு போவா. எதுக்கு ஓட்டின் போயின்னா கண்ணனை குனிய சொல்லுவா, கடைக்கு போய் குனிஞ்சா பின்னாடி நல்ல கருப்பு சலவக்கல்ல ஆட்டம் இருக்குமா கண்ணன் முதுகு, அதுலதான் மஞ்சள் கிழங்க தேய்ச்சி பார்த்து நன்னா இருக்கு வாங்கலாம் அப்படின்னு பச்சு மஞ்சள் பூச்சி பதிகத்துல பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். இந்த அளவுக்கு கோபிமார்களுக்கு அடங்கியவனாக கண்ணன் இருந்தான் இல்லையோ, அப்ப அவனே கையில இருக்கிறச்சே வேற சொத்தை தேடி போக போகிறார்களா. ஸ்திதேரவிந்தே மகரந்த நிர்பரே அளவந்தார் ஸ்தோத்திரத்தனத்திலே தெரிவிக்கிறார், உன்னுடைய திருவடிகளை தனம் மதியம் தவ பாத பங்கஜம், உன்னுடைய திருவடி தாமரர்கள் தனம்னு முடிவு பண்ணிவிட்டேன், இனிமே மற்றத்தனையும் புல்லுக்கு சமமே தவிர மதிலே கண் செலுத்தவே மாட்டோம். இந்த எண்ணம் கோபிகளுக்கு இருக்கவே செல்வ சிறுமியர்கள், உங்கள் கையில கண்ணனே இருக்கிறச்சே வேற என்ன செல்வம் வேணும், செல்வ சிறுமியர்கள் வாருங்கோள்னு கூப்பிட்டாள். அடுத்த பாசரத்துக்கு மாறினாள். எப்ப நோன்பு நோற்கணும்னு ஆரம்பிச்சிட்டோமோ குழந்தைகளே, என்னென்னதை இந்த மாசம் முழுக்க செய்யலாம், என்னென்னதை செய்யக்கூடாது புரிஞ்சுங்க. வையத்து வாழ்வீர்கள், நாமன் நம் பாவைக்கு செய்யும் கிரிசகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்து இன்ன பரமநடி பாடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி, மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்னோதோம் ஐயமும் பிச்சை மாந்தனையின் கைகாட்டி, உயுமாறெண்ணி உகந்து ஏலோர் எம்பாவாய். இது ரெண்டாவது பாஷம், என்னென்னதை இந்த 30 நாள் செய்யலாம், என்னென்னதை செய்யக்கூடாது. காலங்கார்த்தால எழுந்திருக்கணும், நீராடணும், பகவான தொழணும், நாமசங்கீர்த்தனம் பண்ணணும், ஆந்தனை எல்லாருக்கும் நம்ம கையில் இருக்கிறத கொடுக்கணும், இதெல்லாம் செய்யணும். நெய் உண்ணக்கூடாது, பால் உண்ணக்கூடாது, புறங்கூறக்கூடாது, மையிட்டுக்க கூடாது, பூச்சி உடிக்க கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது. என்னென்னதை செய்யக்கூடாது, என்னென்னதை செய்யலாம் அப்படின்னு பிரிச்சு விட்டுட்டாப்போ. ஒரு விரதம்னு வந்தாலே ரொம்ப அப்ப ஆனந்தப்படுற லாகிரி பொருட்கள் எல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாது இல்லையா, ஏன்னா பண்ணிட்டு இருக்கிறது விரதம். அப்படி இருந்துச்சு, நான் ரொம்ப நன்னா சந்தனம் பூசினேன், நன்னா 4 வேளை சாப்பிட்டேன் இப்படின்னு இருந்தா அப்புறம் என்ன விரதம், நமக்கெல்லாம் 365 நாள் விரதம், என்ன ஒரே மாதிரி இருக்கும் பாருங்க, மாறுறதே இல்லையே. என்னைக்கான பட்டினின்னு ஒன்னு இருந்தா சரி இது விரத நாள், இது விரதம் இல்லாத நாள்னா ஏகாதசி முழுக்க 3 வேளை சாப்பிட்டுட்டு துவாதசி எண்ணிக்கார்த்தால 8 சாப்பிடுவோம், துவாதசி எண்ணிக்கார்த்தால 8 சாப்பிடணும் வாஸ்தவம், ஆனா அது ஏகாதசி பட்டினி இருந்திருந்தால், இருந்திருந்தா 8:30 துவாதசி அன்னைக்கு சாப்பிடணுமே தவிர, சுவாமி தேவையில்லைன்னா துவாதசி மட்டும் சொல்றது, நான் எவ்வளவு தூரம் சாஸ்திர சம்பந்தம் தெரியுமோ, எல்லா நாளுமே 8 சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதான். ஆனா முதல் நாள் முழுக்க பட்டினி இருந்திருந்தா மறுநாள் துவாதசி, நாமும் முழுக்கவே சாப்பிட்டு இருக்கோம், ஒரு வேளை சாப்பிட்டுருந்தானா யோகி, ரெண்டாவது வேளை சாப்பிட்டுருந்தானாலே போகி, மூணாவது வேளை சாப்பிட்டா ரோகியம், யோகி போகி ரோகி, சுவாமி 4வது வேளை அது பேரே சமஸ்கிருதத்துல வைக்கல, இந்த 3 வரைக்கும் பேர் வச்சாலே தவிர 4வது வேளை சாப்பிட்டா அவனை என்ன கீ அப்படின்னு சொல்றதுக்கு அவன் ஒன்றும் பேரே இல்லை இந்த இடத்துல இப்போ. அதனால நாம் இருக்கிறது எல்லாம் நாம திருப்தியா சாப்பிட்டு தான் இருக்கும், அந்த 1 மாசமாவது கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும் இல்லை. அதனாலதான் பார்க்கடலுள் பையத்து இன்ன பரமநடி பாடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம், இன்னத்தை செய்யலாம் இன்னென்னத்தை செய்யக்கூடாது. அதோட ரொம்ப முக்கியமா ஒன்று சொன்னான், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், தீக்குறளை சென்றோதும், ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் இடத்துல புறங்கூறவே மாட்டோம். இந்த உயர்ந்த கருத்து ஆண்டாள் இந்த பாசுரத்துல சொல்றாள். தீக்குறளை ஓதுவதுங்கிறது சில பேருக்கு வழக்கம், யாரையானு பத்தி குற்றம் சொல்லிட்டே இருக்கணும் அப்பதான் சோரே இறங்கும்னு வச்சுங்க, சாப்பிடணும்னா 5:30 சாப்பிடணுமே ஒத்தரி இன்னைக்கு வையவே இல்லையே இப்படிங்கிறவா சில பேர் இருப்பா, யாரானு ஆட்டா வெசுட்டு சாப்பிடணும்னு வச்சுட்டு இருந்தேன் இன்னும் அது காப்பிடவே இல்லையா, அது இருந்த இடத்திலேருந்து வெய்யறவா பல பேரும் இன்னும் சில பேர் இருக்கா போய் போய் வச்சுட்டு வர்றவா. அதை தாண்டால் தீக்குறளை சென்று ஓதோம்னா இருந்து ஓதோம் இல்ல, தீக்குறளை போய் போய் சொல்லிட்டு வரல கோவிலுக்கு கிளம்புவோம். இப்ப கிராமத்துல இருந்ததுன்னு வச்சுங்க, நம்ம வீட்டிலேருந்து கோவிலுக்கு போறதுக்குள்ள இந்த வீட்டு திண்ணையில 10 நிமிஷம், அந்த வீட்டு திண்ணையில 10 நிமிஷம், அந்த மண்டபத்துல 10 நிமிஷம். இதுக்கெல்லாம் மண்டகப்படின்னு பேர். பெருமாள் மண்டகப்படி பண்ணிக்கிறது வேற, அவர் ஒரு மண்டபமா போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வருவார். இதெல்லாம் நாம பண்ற மண்டகப்படி. ஒரு மண்டபத்துக்கா போய் அந்தந்த வம்பு பேசிட்டு ஊற சொல்லிட்டு யார் குற்றத்தையும் பேசவோ நினைக்கவோ நமக்கு அருகதை இல்லை. அது செய்ய வேண்டியது 3 பேர். பகவான் நம்ம குற்றத்தை பார்க்கலாம், பிராட்டி குற்றத்தை பார்க்கலாம், தர்ம தேவத்தை யம தர்மராஜன் கணக்கு வச்சிருப்பார். இவா 3 பேர் தான் பார்க்கணும். ஆனா கூரத்தாழ்வான் வேடிக்கையா சொன்னார், அது என்னமோ தெரியல, இந்த 3 பேர் மட்டும் என் பாவத்தை பார்க்கறதே இல்லை, மத்த எல்லாரும் பாக்கிறான். இந்த 3 பேரை தவிர எழுத்து வீட்டுக்காரர் பக்கத்து வீட்டுக்காரர் நன்னா என் பாவத்தை பாக்குறார். ஆனா பகவானும் பிராட்டி என் பாவத்தை பாக்குறதாகவே இல்லை. அவ மன்னிக்க தயாரா இருக்கார். ஆனா மற்ற பேர் நினைக்கிறாள், இது கூடாதுன்னு ஆண்டாள். தீக்குறளை சென்றோதோம்னு சொன்னாள். 3வது பாசுரம், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேரு பாடி. அப்ப 2வது பாசுரத்திலேயே என்னது செய்யலாம் என்னது செய்யக்கூடாதுன்னு மார்கழி நோன்பு நோக்க வந்த பாகவதோத்தமர்கள் பகவானுடைய அடியார்கள். அந்த அடியார்களுக்கு எது கூடும் எது கூடாதுன்னு உபதேசிக்கிறாள். மறுபடியும் பாகவத பிரபாவம். 3வது பாட்டு, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, நாங்கள் நம் பாவைக்கு சாச்சி நீர் ஆடினால் தீங்கிந்தி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சன்னல் ஊடு கயலுகள பூங்கு விளைப் போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலபத்தி வாங்க குடல் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. ஆண்டாளுக்கு திடீர்னு நமக்கு நிறைய ஆசீர்வாதமானு தோணி போச்சு. எல்லாம் வரட்டும், உங்களுக்கு வேண்டிய சொத்து கிடைக்கட்டும், வேண்டிய செல்வம் இருக்கட்டும், ஆரோக்கியம் இருக்கட்டும், பசு கிடைக்கட்டும், பால் கிடைக்கட்டும், சோறு கிடைக்கட்டும், எல்லாம் நல்லா இருக்கட்டும் என்று ஊரை கொண்டாடுறா. இதுக்கு பெரியவாச்சான் பிள்ளைங்கிற உரையாசிரியர் அவர் விசாரித்துக் கொண்டார், ஆண்டாள் மார்கழி நோன்பு நோத்துறது கண்ணன் திருவடி கிடைக்கிறதுக்கா மாடும் பாலும் கிடைக்கிறதுக்கா, எதுக்காக இப்ப சரணாகதி? பெருமாள் இடத்துல போய் எனக்கு இன்னும் 2 வீடு கிடைக்கணும், இன்னும் பெரிய வேலை கிடைக்கணும்ங்கிறதுக்கா சரணாகதி பண்றது? அவர்கிட்ட சரணாகதி மோக்ஷத்துக்காக பண்ணிட்டு இருக்கலாம். இதுவரை ஞானம் வேணும், பக்தி வேணும், வைராக்கியம் வேணும்னு கேட்கலாம். அதை விட்டுட்டு கண்ட சின்ன சின்ன வஸ்துக்கள்லாம் அவர்கிட்ட கேட்க முடியாது. பெரிய ஒரு மனுஷர், அவர்கிட்ட போனேன், ஏதோ கோவில் கைங்கிறதுக்காக அவர்கிட்ட கேட்கணும்னு போனேன். அவர் கோட்டீஸ்வரர் தான், கோட்டீஸ்வரர். அவர்கிட்ட போயிட்டு அடியே வந்து அந்த மூலையில ஒரு மனை போட்டு வைக்கலான்னு இருக்கேன் கோவில்ல, அதுக்கு ஒரு 100 ரூபாய் அறுத்து நீர் குடுப்பீரான்னு கேட்டா கொடுக்க மாட்டாருன்னு இல்ல, ரொம்ப வருத்தப்பட்டு போற. எங்கிட்ட சாதாரணமா 50 லட்சத்துக்கீழே யாரும் வாயண்டே போறதில்லை, இவன் போய் அங்கேயிருந்து மெனக்கட்டு 100 ரூபாய் இருக்குமான்னு வந்து கேட்கறான், வருத்தப்படுவார் இல்லையோ? கண்ணன் அதை போலத்தான். கோட்டீஸ்வரன்லையும் கோட்டீஸ்வரர், சகல அண்டத்துக்கும் அதிபதி. நாம அவரிடத்துல போய் பெரிய சொத்தை கேட்கணுமே தவிர சின்ன சின்னதாக கேட்டு நம்ம அசட்டுத்தனத்தை காட்டிக்கப்படாது. ரொம்ப பெரியவாழ்கிட்ட போய் சின்னதா கேட்டா அசடுன்னு அர்த்தம். கற்பக மரத்தின் இடத்துல போயிட்டு கற்பக விருட்சம் எது கேட்டாலும் கொடுக்கும். அதுங்கிட்ட போய் முகம் தொடச்சிக்கிறதுக்கு கைக்குட்டை இருக்கான்னு கேட்டா அது கோபம் வருமா வராதா? எங்கிட்ட வந்து இதற்கான நீ கேட்கறதுக்கு வந்தே இப்போ இந்த கடையில போனா கிடைக்காதான்னு அது கேட்கும் இல்லையோ? அதை போலத்தான் பகவான். அவர் கற்பக விருட்சத்தை விட காமதேனுவை விட வைபவம் படைத்தவன். அவனிடத்துல போய் சின்ன சின்ன பதவி உயர்வோ சம்பள உயர்வோ கல்யாணமோ வீடோ இதெல்லாம் கேட்க போனா அவர் நொந்தே போடுவார். நான் மோட்சமே கொடுக்கலான்னு இவனுக்காக காத்திருந்தேன், அதை விட்டுட்டு கண்ட கண்டதை இவன் கிட்ட வந்து கேட்கறானே, இவ்வளவுதான் எனக்கு புத்தி அப்படின்னு பெருமாள் நம்ம அசட்டுத்தனத்தை பார்த்து சிரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவார். அவர் சிரிக்கிறதுல 2 வகை உண்டு. சந்தோஷமா சிரிக்கிறது ஒண்ணு, பரிகாசத்தோட சிரிக்கிறது மற்றொன்னு. ஒரு வேலைக்காரரோ தட்ட வேலை பார்த்திருந்தார், அவர்கிட்ட சம்பள உயர்வு கேட்கணும்னு ரொம்ப நேரம் இவருக்கு ஆசை. எப்ப கேட்கலான்னு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட யோசனை கேட்டான். அவர் சிரிக்க சேர்க்கலு, அப்பதான் அவன் கிடைக்கும் அப்படின்னு அவன் சொல்லி வச்சான். அவர் யஜமான என்ன பண்ணார், போய் எண்ணெய் வாங்கிட்டு வா கடைக்கு போய் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டார். இவன் உடனே கோணி பை எடுத்தான், எண்ணெயை கோணி சாக்கில் வாங்கிட்டு வந்தா எண்ணெய் நிற்குமோ, எல்லாமே கீழே குட்டி போடுமோ இல்லையோ? அவன் கோணி பை எடுத்தான். எடுத்ததை பார்த்தவருக்கு ஒரே சிரிப்பு, சிரிச்சார். எனக்கு சம்பளம் போட்டு தெரியலான்ட்டான். அவர் சிரிச்சா சம்பளம் உயர்வு கேட்கணும் இல்லையோ? அவர் இப்ப சிரிச்சார். சிரிச்சா கேட்டுட்டா இந்த மாதிரி இருக்குன்னு நாம பகவான்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறது இப்போ. ஏன்னா அவர் எதுக்கு சிரிக்கிறார்னா, இந்த அசட்டுக்கு ஒன்னும் தெரியலேன்னு நினைச்சுன்னு அவர் சிரிச்சுட்டு இருக்கார். நாம என்னமோ நம்ம பண்ணதை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டு பெருமாள் சிரிக்கிறார், அதனால 100 ரூபாய் கொடுக்குறீரான்னு கேட்டோம்னால் இந்த அசட்டுத்தனத்தை காட்டிக்கவே கூடாது. அதனாலதான் ஆண்டாள் பாசுரத்தில் தாங்காகவே உங்களுக்கு அத்தனை நீங்காத செல்வமும் நிறையும், ஏன் போய் கேட்டு கேட்டு நீங்க அசரா பண்ணிக்கிறீர்? ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி. உத்தமனானுடைய பகவானுடைய பெயரை பாடுவோம். திரிவிக்ரமாவதாரம் பண்ணின எம்பெருமான், நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் தீங்கின்னின் ஆடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஒரு தீங்கு பஞ்சம் பசி பட்டினி திருட்டு எதுவும் இல்லாமல் நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, மாசம் மூன்று தடவை மழை நன்றாக பெய்து. தீங்கிந்தி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகளை உயர்ந்து உயர்ந்து நெற்கதிர்கள் நன்றா வளர்ந்திருக்க, ஊடு கயலுகளை பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. அப்படி வளர்ந்திருக்கிற பூங்கொத்துக்கள் அந்த புட்பங்களுக்குள்ள வண்டுகள் அத்தனையும் கரு தூங்கிட்டு இருக்கு. வீசர காத்ததுக்கு தொட்டில் ஆற்றாப்புல இருக்கு, ஆண்டாள் பாடுறது அதுக்கு தாலாட்டு பாடுறாப்புல இருக்கு, நன்னா தூங்கிட்டு இருக்கு. பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலபத்தி வாங்க குடந்திரைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். கோகுலத்தில் இருக்கிற பசுக்கள் எல்லாம் கண்ணனுடைய திருக்கைகள் பட்டு பட்டு அவனை விட வசரமா வளர்ந்துருக்கும். அதுகளே கறக்க வேண்டிய தேவையே கிடையாது. மடியில கைய வச்சுட்டு பாத்திரத்தை கீழே வச்சுட்டா தானே கொட்டும். அதனாலதான் வள்ளல் பெரும் பசுக்கள். என்ன வள்ளன்மைனால் பாலக்கொடுன்னு கேட்க வேண்டிய தேவையில வள்ளல். வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் என்று மேல சொல்ல போறாள். அது போல இங்கேயும் இப்போ உலகந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால், தீங்கிந்தி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்கு விளைப்போதில் பொறிவண்டு கண்பருப்ப, தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலபத்தி வாங்க குடல் நிலர்க்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், நீங்காத செல்வம் நிறைந்து. இந்த செல்வம் பாகவதர்களுக்கு நிறையட்டும். செல்வம் நிறையட்டும் ஆண்டாள் சொல்லலாமா? கைங்கரியத்துக்கு வேண்டிய செல்வம். நாம பகவானுக்கு தொண்டு புரியணும்னால் பாகவதர்களை தொண்டு புரியுங்கோருதான் கூட்டு இருக்கா. அப்ப அதுக்கு வேண்டிய செல்வம் இருந்தா தானே தொண்டு புரிய முடியும். பொருந்திய தேசம் பொறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வம் சேரும், செருகிரியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்தளித்த வருந்தவனி ராமானுஷன் என்று திருவரங்கத்த முதனார் சாதிக்கிறார். எப்போதும் செல்வம் வேணும், ஆனால் நல்ல பயனுக்காக வேணும். செல்வம் இல்லைங்கிறது இல்லை, நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு தகப்பனார் சொல்லுவார். உன்னால எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ சம்பாதி, ஆனா எதை வச்சுக்கணுமோ அதை மட்டும் வச்சுக்கோ. சம்பாதிக்கிறது என்ன முடியுமோ முடிஞ்சிடணும், வெறும் உட்காந்துருக்க கூடாது, சம்பாதிச்சிடணும். ஆனா சம்பாதிச்சதெல்லாம் வச்சுக்க கூடாது, எது தேவையோ அதை மட்டும் வச்சுக்கோ, மத்த எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துரும். கொடுத்துட்டா ரொம்ப திருப்தியா வாங்கிப்பா. இப்ப நான் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு சக்தி இருந்து சம்பாதிக்காமலே இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்ப இல்லாதவனுக்கு எப்படி கிடைக்கும்? இல்லாதவனுக்கு கொடுக்கணும்னா அதுக்கு சக்தி இருக்கிறவன் சம்பாதிச்சாதானே முடியும். அதனால சம்பாதிச்சிடணும். சக்தி இருக்குங்கிறதுக்காக எல்லாத்தையும் என்ன பணத்தை பரப்பி படுத்துக்க முடியும்? நான் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு வேணா சக்தி இருக்கலாம். அதுக்கு நான் பண மாலை போட்டுக்கலாமா, இல்ல பணத்தால செருப்பு போட்டுக்கலாமா, இல்ல பணத்தால படுக்க போட்டுக்கலாமா? ஒன்னும் தூக்கமே வராது, பயம் தான் வரும். இதை மட்டும் நீங்க பண்ணி பார்த்துன்னு வச்சுக்கோ, இருக்கிற பயம் என்ன அதிகமா போ. இது எங்கேயான இதை போட்டு இருக்கிறதுக்காகவே நாலு பேர் உதச்சானா? ஏன்னா அது இருந்தாலே அடிபடுறது நிச்சயம். நம்ம அதை கையில ரொம்ப வச்சிருந்தோம்னா ஒன்னும் தீவிரவாதி வந்து உதைப்பான், இல்ல காவலாளி வந்து உதைப்பான், யாருக்கும் திருடம் வந்து உதச்சிட்டு போடுவோம். ஆக மொத்தத்துல அதை கண்டாலே பயமா இருக்கு. எதை வேணும் வேணும் வேணும்னு பின்னாடி ஓடுறோமோ, சில சமயம் அதை பார்த்தா நமக்கே பயமா போடும். சில நாடுகள்லாம் என்ன ஆறுது, ஒரு ஏதோ பெரிய புரட்சி நடக்கிறது, மொத்தமே உடஞ்சு போய் கீழே விழுறது, லட்சம் லட்சமா பணம் வச்சுருப்பா, ஒரு ரொட்டி துண்டு கிடைக்காது வரிசையா நிற்பா. எல்லாம் சரித்திரத்துல நம்ம கேள்விப்படுறோம் இல்லையோ. அப்படியே மூட்டை மூட்டையா பணம் தரேன், ஒரு வேளை சோறு தெரியாம அவளுக்கு தான் நிலைமை, சாப்பிடறதானே பணத்தை, இவ்வளவு சம்பாதிச்சு சின்னமும் இல்லை சாப்பிட முடியுமான்னா, அதை மறுபடியும் அந்த உழவன் விதைத்து விதைத்து அறுத்து கொடுத்த நல்ல தானிவன் உண்ண முடியுமே தவிர என்ன சம்பாதிச்சாலும் சாப்பிட்றதுக்கு நம்மளால முடியாது. அதனாலதான் கண்ணன் சொல்லும் போது அன்னாத் பவந்தி பூதானின்னு கீதையில தெரிவித்தார். பணத்தால் உலகம் வாழ்கிறதுன்னு அவர் சொல்லலே, அன்னத்தாலே உலகம் வாழ்கிறது. அது இல்லாத பொழுதுன்னா ஒத்தர் நிமிந்து உட்கார்றது கூட முடியாது. எவ்வளவோ நம்ம செருகி வச்சுருப்போம். இப்ப கொஞ்ச நாள் யாட்டம் ஒரு ஒரு ரெண்டு மணி ஆச்சுன்னு வச்சுக்கோ, அப்படியே வயிறு கொஞ்சம் மணி அடிக்க ஆரம்பிக்குமோ இல்லையோ, இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வேலை போட்டுக்கலாமா? இங்க போட்டுக்கிறது வியாதி தான் பிடுங்கும். அதுக்கு மறுபடியும் இப்ப சாமி கிட்ட போகணும், போயிருந்து சாமியை தானே பிரசாதம் பண்ணிக்கலாம், கோவில் பெருமாளுக்கு எதாவது பிரசாதம் தான் கொடுக்குறீடான்னா, அந்த சமயத்துல அது ஒண்ணுதான், அண்ணன்தான் லோகத்துக்கு ஆதாரமே தவிர அதை விட்டுட்டு மற்றது ஆதாரமாவே இருக்காது. அதனாலதான் ஆண்டாள் அந்த அன்னம் நீங்காமல் நிறையட்டும் என்று மூணாம் பாசுரத்தாலே சொல்லுகிறாள். இது வேதாந்த அர்த்தம். அன்னம் பகுகுர்வீத, அன்னத்தை மொத்த பேருக்கும் ஆக்கு, அதான் உன் கடமைங்கிற சாஸ்திரம். தமிழர்கள் எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கா, தனியொருவனுக்கு உணவில்லையெனில் சகத்தினை அழித்திடுவோம். ஒருத்தன் கூட உணவில்லாத போகவே கூடாது, மொத்த பேருக்கும் உணவை கொடுத்துருங்கோ. சொல்றது ஆறு வயசு குழந்தை, நமக்கு அறுபது ஆனாலும் இந்த புத்தி வரமாட்டேங்கிறது. இன்னொருத்தருக்கு கொடுக்கணும்னா புத்தி வந்துடுறதா? அந்த நாள்ல எல்லாம் எப்பவும் வீட்டுல சமைக்கிறார்கள்னு சொன்னால் நாலு பேர் சேர்த்துதான் பண்ணுவோம். எப்ப கிராமத்துல யார்ட்டும் நகரத்துல யார்ட்டும் வந்தா சாப்பிட்டா உடனே கேட்கற முடியும், இன்னைக்கு வந்திருக்கிற சேவை எத்தனை பேர் வந்திருக்கீங்களோ முதல்ல கேட்கறோம். சாப்பிடலான்னு கேட்பிடானா, நீங்க எத்தனை பேர் தெரிஞ்சாத்தானே அடுப்பே மூட்டணும், அதுக்கப்புறம் தானே இவாடு சாப்பாடு போட போறமா இல்லையானே பாக்குறதுக்கு. இப்போ இன்னைக்கு என்ன ஆபத்துன்னா, அவ நித்தியம் வர்றதில்லை முதல்ல, விருந்தாளிகள் இல்லையே, அப்படியே பண்ணிவிட்டா கூட யாரு கொடுக்கறது அது தெரியலையே. பண்ணி வச்சுட்டு வாங்கிக்கிறதுக்கு என்ன ஆடு இல்லாத நிலைமையில இருக்கும். போ இது அகத்திக்கீரை கட்டு துவாதிசி அன்னைக்கு பசுமாட்டு கொடுக்கணும்னா முதல்ல மாடு எங்க இருக்குன்னு காட்டும், அப்புறம் நாங்க அகத்திக்கீரை கட்டு கொடுக்கோம். அகத்திக்கீரை கூட வாழ்ந்துருவோம், சாப்பிடுறது மாடு வேணும் இல்லையா? மாட்டு கிடைச்சா, கீரை கட்டு கிடைச்சா அகத்திக்கீரை கொடுக்கறான். அதனாலே இதுதான் ஆதாரமே தவிர இதை விட்டுட்டு மத்தது அன்னம் இல்லாமல் மற்ற எது இருந்தாலும் உலகம் வாழாது. பால் நன்னா இருக்கணும், பசு நன்னா இருக்கணும், அன்னம் நன்னா இருக்கணும், மக்கள் அத்தனை பேருக்கும் உணவு கிடைக்கணும். இது மிகச்சிறந்த கொள்கை. இதைத்தான் மூணாவது பாசுரத்திலே ஆண்டாள் வெளியிட்டார். அப்படினால் ஓங்கி உலகளந்த பாசுரத்தில் பாகவதர்களுக்கு நீங்காத செல்வம் நிறையட்டும். நாலாம் பாட்டாலே ஆழி மணக்கண்ணா உன்னு நீ கைகரவேல், ஆழியுள் பொக்கு முகர்ந்து கொடார்த்தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, பாழியன் தோளுடைய பற்பநாபன் கையில், ஆழி போல் மின்னி வலம்புரி போல் மின் அதிர்ந்து, தாழாதே சார்ந்த முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்கிறாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து. மார்கழி மாசம் நோன்புக்காக நாங்கள் நீராட்டத்துக்காக வந்திருக்கோம். மகிழ்ச்சியா நீராடின எல்லாரும் நல்ல மழை பெய்யணும். இது அடுத்த செல்வம். இப்போ அன்னம் இருந்துட்டா போருமா? அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவா. கண்ணன் கீதோபனிஷத்து பாடினாரா? இது கோதோபனிஷத்து. இது கோதையனுடைய உபனிஷத்து கோதோபனிஷத்து, அது கண்ணனுடைய உபனிஷத்து கீதோபனிஷத்து. கீதையில கண்ணன் சொல்லியிருக்கிறது அன்னாத் பவந்தி பூதானி, ஜீவராசிகள்னா அன்னத்தால தான் விளையறது, நன்னா வாழறது. பர்ஜன்யாத் அன்ன சம்பவா, மழை இருந்தா தான் அன்னம் விளையுட்டார் கண்ணன். ஆண்டாள் அதே போல இப்போ அன்னத்தை பத்தி மூணாம் பாட்டில் பாடிட்டு பர்ஜன்யம் அது மழைத்தேவனை பத்தி நாலாம் பாட்டில் போயிட்டா, அங்க இருக்கிற அதே வரிசையில தான் இங்கேயும் ஆழி மழைக்கண்ணா ஒன்னு நீ கைகரவேல், ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடார்த்தேரி. மேகத்தை பார்த்து கண்ணனுடைய திருமேனியை போல தருத்தெருத்திர மேக கூட்டங்கள், நீங்கள் போய் கடலிலே புக வேண்டும், அங்கிருக்கும் தண்ணீரை அத்தனை முகர்ந்து கொள்ள வேண்டும். மிச்சம் மணல் தான் இருக்கணும், ஜனம் இருக்கக்கூடாது. அத்தனை புக்கு முகர்ந்து கூட ஆர்த்து ஏறி ஆகாசத்துல போய் பெரிய இடி இடிக்கணும். எப்படி பாஞ்சஜன்யம் முழங்கினால் இடி இடிக்குமோ இடிக்க வேண்டும். சக்கரத்தாழ்வார் மின்னினால் மின்னுகிறார் போரே மின்ன வேண்டும். ராமனுடைய கையிலிருந்து வில்லில் அம்பு புறப்பட்டால் எப்படி வருஷிக்குமோ அதை போல மழை மேகங்கள் நீங்கள் மழையை வருஷிக்க வேண்டும். அந்த மழையிலே நாங்களும் நனைந்து நீராட வேண்டும். மார்கழி நீராட நீங்களும் பொழிய வேண்டும்னு பர்ஜன்ய தேவனுக்கு ஆணையிடுகிறாள் ஆண்டாள், வருண தேவனுக்கு ஆணையிடும் பாடல். இதுதான் தெரிஞ்சுக்க வேண்டியது பாகவதர்களுடைய பிரபாவத்தை. ஏன்னா யார் ஒருத்தர் பக்தன்னு பெருமானுக்கு அடிமை செய்ய வராரோ அவருக்கு கைங்கரியம் பண்றதுக்கு மொத்த தேவதைகளும் தயாராம். இப்ப வருண தேவன் வந்து நிற்கிறார், ஆண்டாளே நீ ஏதோ நோன்பு நோக்கிறதா சொல்லி நம்மாலே தான் உதவி பண்ண முடியுமானா? நீ மழை கொட்டு, நோன்புக்கு ரொம்ப தேவை, அப்பதான் நாங்கள்லாம் திருப்தியா நீராடிட்டு வரலாம், மழை பொழிய வேணும்னு ஆண்டாள் ஆணையிடுகிறாள். தேவதைகள் கூட ஒரு பக்தனுக்கு தொண்டு புரிகிறான்ங்கிறதுக்கு இந்த பாடல் சாட்சி. ஆழிமலை கண்ணா பாசம். அதுக்கு அடுத்தது மாயனை மண்ணு வடமதுரம் ஐந்தனை, தூய பெருநீர் யமுனத்துறவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, போயபடையும் புகுதருவார் நிந்தனவும் தீயினில் தூசாகும் செப்பு. நம்ம பண்ணிருக்கிற எல்லா பாபங்களும் தொலைஞ்சு போடுவோம், பகவான் திருவடிகளை பற்றுவோம். ஒரு எடைப்பெண் மற்றொரு எடைப்பெண்ட்ட கேட்கறா, நம்ம என்னமோ ரொம்ப ஆசையா வந்து இதை ஆரம்பிச்சுட்டோமே, வசிஷ்டர் ராம பட்டாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சார், அதுவே தடப்பட்டு போச்சு. இதான் நம்ம கேள்விப்படுறோம். நமக்கு எடக்கைனா எதுவும் தெரியாது, வலக்கைனா எதுவும் தெரியாது, இதுதான் நம்ம ஞானம். நம்ம என்னமோ மார்கழி நோன்புன்னு ஆரம்பிச்சிட்டோம், இது நடக்குமோ? அவர் ஆரம்பிச்சது ராம பட்டாபிஷேகமே தடப்பட்டு போச்சே, நாம் ஆரம்பிக்கிற இந்த அனுபவம் நமக்கு நடக்குமோ என்று ஒரு பெண்ணு கேட்கிறார். இன்னொரு பெண்ணு பதில் சொல்றா, நிச்சயமா நடக்கும், கவலைப்படாதே. ஏன் தெரியுமோ? வசிஷ்டர் தான் குறிச்சேன்னு நினைச்சுன்னு ஆரம்பிச்சார், நாங்களாம் அப்படி நினைக்கவே இல்லை, கண்ணன் நிறைவேற்றி வைப்பான்னு தான் ஆரம்பிச்சிருக்கோம். வசிஷ்டர் ஆரம்பிச்சது நான் நாள் குறிச்சே நற்படுத்து, நாங்க அப்படி சொல்லவே இல்லையே, நாங்க சொன்னதே கண்ணன் நடத்தி கொடுக்க போகிறான்னு நாங்க ஏத்துட்டோம். போ அப்ப நாம் பிரயத்தனப்படுறோம்னு சொன்னால் நடவாது, பகவான் அருள போகிறான்னால் நடக்கும். வசிஷ்டர் நினைத்தது தன் பெருமையை, நாங்கள் நினைத்தது கண்ணனுடைய அருளை பற்றி. கவலைப்படாதே, இது நடந்தே தீரும், போய பிழையும் புகுதிருவா நின்னனும் தீயினில் தூசாகும் செப்பு. மாயனை மண்ணு வடமதுரம் ஐந்தனை, தூய பெருநீர் யமுனைத் துறவனை. இப்பாசுரத்தில் ஆண்டாள் வராக பெருமானிடத்தில் பூமி பிராட்டி கேட்டுக்கொண்ட அர்த்தங்களை ரொம்ப சுலபமா சொல்லியிருக்காள். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, தூமலர் தூவி தொழுது, வாயால பகவன் நாமங்களை பாடு, மனத்தால பகவான சிந்தி, கைகளால புஷ்பங்களை கொண்டு அர்ச்சனை பண்ணு. இதை பண்ணிட்டு இருந்தா தானே பக்தி வளர்ந்துட்டு போறது என்ன ஆண்டாள் இப்பாசுரத்தில் சொன்னால், இந்த முதல் ஐந்து பாசுரங்களும் முன்னுரை, திருப்பாவைக்கு முன்னுரை, முன்னுரையை மட்டும்தான் முடிச்சிருக்கும்.
இன்னும் நடு இருக்கு, முடிவுல இருக்கு. ஆனா அது ரொம்ப சுலபமா முடிச்சுடலாம். எப்ப இந்த முதல் அஞ்சு பாட்டை பார்த்துட்டோமோ, ஆண்டாளுடைய பின்புல கதையும் தெரிஞ்சு விட்டோமோ, இனிமே சுலபமா பார்த்துடலாம். ஆறாவது பாசரத்திலிருந்து பதினைந்தாவது பாசரம் வரை ஒரே மாதிரி பாடல்கள். 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 பத்து பாட்டு இல்லையா? இந்த பத்து பாசரங்களாலே 10 இடைப்பெண்களை எழுப்புகிறாள் ஆண்டாள். அந்தந்த வீட்டு வாசல்ல போய் நின்று கதவை தட்டி, நீயும் நம் கோட்டியிலே சேர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வேண்டுகிறாள், வேண்டி எழுப்புகிறாள். பிள்ளாய், பேய்ப்பெண்ணே, கோதுகலமுடைய பாவாய், மாமான் மகளே, சுவர்க்கம் போகுன்ன அம்மனாய், கோவலர்தம் பொற்கொடியே, நற்செல்வன் தங்காய், போதரி கண்ணினாய், நவுடையாய், இளங்கிளியே என்னும் பத்து பாசரம். இந்த பத்து பாசரத்திலே ஆண்டாள் அழைக்கிற பெயர்கள் இவை இவை. ஒரு பெண்ணுக்கு ஒரு பேர் கொடுத்தா, அவளுக்கு ஏதோ பேர், அந்த பேர் ஆண்டாள் சொல்லலைப்போ. அவளுக்கு இந்த பகவானிடத்தில் அனுபவிக்கிறதுக்கு போறதுக்கு ஏற்ற பேர் ஏதோ அந்த பேரை சொல்லி சொல்லி கூப்பிடுகிறாள். புள்ளும் சிலம்பினகான் பாசரத்தாலே பிள்ளாயின் அழைத்தாள். கீசி கீசன் எங்கும் பாசரத்தாலே பேய்ப்பெண்ணேன் அழைத்தாள். கீழ்வானம் வெள்ளன் பாசரத்தாலே கோதுகலமுடைய பாவாயின் அழைத்தாள். தூமணி மாடத்து பாசரத்தாலே மாமான் மகளேன் அழைத்தாள். மாமான் மகள் நாள் வடக்க கோகுலத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு இங்கேந்து இவ மாமான் மகளேங்கிறா. இது என்னமா சுவாமி, இன்னும் சம்பந்தமே காணும். இவ இங்கயோ சிவலிபுத்தூர்ல பெரியாழ்வாருக்கு பொண்ணா பிறந்துட்டு கோகுலத்தில் இருக்கிற இடைப்பண்ணு ஒத்திய பார்த்து மாமான் மகளையும் கூப்பிடணும்னா இவளுக்கு ஒரு மாமன் அங்கெங்க வளர்ச்சார் அப்படின்னு நமக்கு தோணும். ஆண்டாளுக்கு தேக பந்தம் யாரும் இல்லை, ஆத்ம பந்து. ஆத்ம பந்துன்னா நம்ம ஆத்மாவுக்கு சிறந்த துணைவன், சிறந்த நண்பன், சிறந்த உறவினன். யாரா இருக்க முடியும்? கண்ணனுக்கு வேண்டிய பக்தர்கள் தான் ஆத்ம பந்துவா இருக்க முடியும். இந்த பெண்ணுறுத்தி கண்ணனே மயங்கி கிடக்கிறாள் இல்லையோ, அவ தனக்கு மாமன் மகளா இருக்கணும் அப்படின்னு ஆண்டாள் ஆசைப்படுகிறாள். ஆனா தேகபந்துத்வத்தையே விரும்பி விட்டாள். ஆத்மபந்துவா மட்டும் இல்லாமல் மாமான் மகளேன்னு ஆத்மபந்துவா? மாமான்னாலே உடம்புக்கு தான் பந்து, அதனால மாமான் மகளேங்கிறதுனாலே அந்த தேக பாந்தவியமும் வேணும் என்று ஆசைப்பட்டு பிரார்த்திக்கிறாள். மாமான் மகளேன்னு தூமணி மாடம், நோற்று சுவர்க்கம் புகுன்னு அம்மனாய் பத்தாவது பாசரம், அப்புறம் கச்சுக்கரவை கணங்கள் பலகரந்து செச்சார் திரளிய சென்று செறி செய்யும் குற்றமொன்னில்லாத கோவலர்தம் பொற்கொடியே பதினோராவது பாசரம், தனைத்திளங்க திருமை கண்ணு திறங்கி நற்செல்வன் தங்காய் பன்னெண்டாவது பாசரம். அதுக்கப்புறம் ரெண்டு பாசரத்தாலே போதரி கண்ணினாய் நாவுடையாய், கண்ணழகு படைத்த ஒரு பெண்ணை எழுப்பினாள். வாக் சாதுர்யம், பேச்சு சாமர்த்தியம் படைத்த மற்றொரு பெண்ணை எழுப்பினாள். பதினைந்தாவது பாசரம் எல்லே இளங்கிளியே, இன்னும் உறங்குதியோ சில்ல நடையேன் மின் நங்கமீர் போதருகின்றேன், வல்ல உன் கட்டுரைகள் பண்டைய உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானே தானாயிடுக. இந்த பாசரத்தால உள்ள கிடக்கிற பெண்ணை எழுப்புறா. எல்லே இளங்கிளியே, இன்னும் உறங்குதியோ பாசரம் இல்லையோ, நான் வரிசையா ஒரு ஒரு ஊராக போயிட்டு இருந்தேன், வரச்சே ஒரு ஊருக்கு போனேன், போன உடனே எங்க ஊரத்தான் ஆண்டாள் பாடிருக்காளுட்டாவா? யோசிச்சு வச்சு பார்த்தேன்னு எல்லே எல்லேன்னு பாடிருக்காள்னா, ஓ அந்த ஊருக்கு போன தப்பா வச்சுக்கோ, ஏன்னா அந்த ஊருக்கு போனதுல இருந்து எங்க ஊரத்தான் ஆண்டாள் பாடிருக்கா பாருங்கோ அப்படின்னு அவ சொல்றதுக்கு ஆரம்பிச்சா, அந்த ஊரெல்லாம் பாடலையோ எல்லேன்னு கூப்பிடுறதுன்னு அர்த்தம். இளங்கிலியே, இன்னும் உதரங்குதியோ சில்லன் நடையேன்மின் நங்கமே போதருகின்றேன், வல்ல உன் கட்டுரைகள் பண்டையே உன் வாயறிதின் வல்லீர்கள் நீங்களே நானே தானாயிடுக. உள்ள கிடக்கிற பெண்ணை வெளியில இருக்கிறவா கூப்பிடுறா, அவளுக்கு சட்டுன்னு கோபம் வந்துருச்சு. என்ன காலங்கார்த்தாலும் வந்து நின்று கூப்பிடுறீள், இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ இன்னுமா தூங்குறேன்னா, சில்லன் நடையேன்மின் சில்லு சில்லுன்னு கோபமா பேசாதீங்க, நங்கமீர் போதருகின்றேன் தான் வந்துட்டே இருக்கேனே, அதுக்குள்ள என்ன இப்ப அவசரம், நன்னா நீ போதருகின்றேன்னு சொன்னது தெரியுமே, வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், எப்பான நாளா இதே கதை நீ பண்ற தெரியுமோ, எல்லாருக்கு முன்னாடி நான் எழுந்திருந்து நான் உங்களெல்லாம் வந்து எழுப்பிண்டு மொத்த பேரையும் கண்ணனுக்கு அழைச்சின்னு போறேன்னு சொல்ல வேண்டியது, ஆனா நாங்க போய் சேர்ந்த அப்புறமும் தூங்கிட்டு இருக்க வேண்டியது, இதை நாங்க எத்தனை நாளா பாத்திருக்கோம், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், அது என்னமோ தெரியாது மார்கழி மாசம்னா இன்னும் கொஞ்ச நேரம் இழுத்து போத்தின்னு தூங்கலாமான்னு தோணும். இந்த குளிர்காலம் பாருங்க, நாண்டாள் இது சித்திரை மாசம் பாடிடக்கூடாதா, எப்படியும் சூரியனே எழுப்பி விட்டுருவார், அப்படி இல்லாம இது மார்கழி மாசத்துல பாடிட்டு இன்னும் கொஞ்ச நாள் அவவா கூப்பிடுவா, ஆச்சாச்சு மார்கழி மாசம் போன தர்மாசு போன சீக்கிரம் வாங்கினா, அஞ்சு நிமிஷம் அங்க மணி அடிச்சு முடிஞ்சு போடும், இவர் இங்க அஞ்சு நிமிஷம் படுத்துருந்தா நடக்குமா போ, அதனால இன்னும் உறங்குதியோ சின்னன் நடையேன்மின் நங்கமீர் போதருகின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டைய உன் வாயறிக்கும், நன்னா எனக்கு தெரியும் நீ இப்படிதான் ரொம்ப நாளா பேசிட்டு இருக்க, அவ திரும்ப கோபமா சொன்ன, வல்லீர்கள் நீங்களே உங்களுக்கு இல்லாத சக்தி எனக்கா, என் வீட்டு வாசல்ல வந்து நின்று என்னையே காலங்காலத்தால வசிட்டு கீழே, நீங்க வல்லையா நான் வல்லையா, வல்லீர்கள் நீங்களே. அப்புறம் யோசிச்சு பார்த்தா தப்பா சொல்றோம்,
நம்ம அழைச்சதுதான் கிருஷ்ணானுபவத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறவாட போய் இந்த மாதிரி தூச்சி விட்டோமே, தவறல்லவோ? என்னிடத்துல இருக்கிற ஆசைனதான கண்ணனிடத்துல அவ கூப்பிடுறாவள், நானே தான் ஆயிடுத, குற்றம் அத்தனை என்னுடையதாகவே ஆகட்டும். என்ன அந்த பெண் ஏத்துக்கிறான், இது சிறந்த ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம், இல்லாத குற்றத்தை உண்டுன்னு சொன்னா கூட ஆம் குற்றம் என்னதே அப்படின்னு ஏத்துக்கணும். ஏத்துக்கு வராது. இருக்கிற குத்தத்தை சொன்னாலே நாமண்லேருந்து போடுவோம், இன்னும் இல்லாத குத்தத்தை வேற சொன்னா நாம ஏத்துக்கு போறோமா? இல்லாத குத்தத்தை உண்டு என்று ஏறிட்டு சொன்னாலும் இல்லை செய்யாதே உண்டு என்று இசைகி தானறிந்த ஸ்ரீ வைஷ்ணவத்தம்னு சொல்லுவார்கள். ஆக இளங்களையே நானே தான் ஆயிடுக, வல்லியர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக, வல்லனீ போதாய் உனக்கென்ன வேறுடையே. எதுக்கு நீ மட்டும் தனியா படுத்துங்கிறே, உனக்கு என்ன தனி அனுபவமா? வல்லை சீக்கிரம் வா, நீ போதாய் உனக்கென்ன வேறுடையே. ஒண்ணு இல்ல, எல்லாரும் போந்தாரோ, எல்லாம் வந்தவொடனே வந்து சேர்ந்துக்கலான் இருந்தேன், நான் எப்போ தயார், எல்லாரும் வந்துட்டாளான்னு பாக்குறதுக்காக காத்திருந்தேன், அவ்வளவுதான். இது சில பேருடைய பேச்சு, அவ எழுந்திருந்திருக்கவே மாட்டார், நீங்கள வந்துட்டு அப்படின்னு உள்ளேந்து கேட்டுப்போ. அது போல கேட்கிறாப்போ, எல்லாரும் போந்தாரோ, வெளியிலேருந்து கோபமா சொல்லிட்டா, போந்தார் போந்த எண்ணிக்கொள், வேணும்னா வெளியிலவா ஒத்தரையா தொட்டு தொட்டு எண்ணிக்கோ, எல்லாரும் வந்துட்டுமானுட்டு, போந்தார் போந்தெண்ணிக்கொள். எதுக்கு கூப்பிடுறீள்? வல்லான கொன்னான மாத்தார மாத்தழிக்க வல்லானே மாயனை பாட ஏறுவோர் எம்பாவாய். யார் ஒருத்தன் துவையா பிடத்தை முடித்தானோ அந்த கண்ணனை பாட கூப்பிடுறோம் வா. பத்து பெண்கள் இந்த கோட்டியில சேர்ந்துட்டா, பத்து பேர் சேர்ந்தது 500,000 பேரையும் கூப்பிட்டத்துக்கு பிரதிநிதி உபலட்சணம் வச்சுக்கணும். அவ கூப்பிட்டது 10 பேரைத்தான், ஆனா அந்த ஊர்ல 500,000 வீடு இருக்கு, 500,000 வீட்டுக்காரிகளையும் அவ கூப்பிட்டுருக்கா, மொத்த பேரும் வந்திருக்கா, ஆனா ஏன் சுவாமி 10 பேர் ஆண்டாள், 500,000 பேர் கூட்டத்தை மட்டும் 500,000 பாட்டு பாடி இருக்கட்டும். பாடுறதுக்கு அவளுக்கு குறவே இல்லை, ரொம்ப நன்னா அவ பாடிடுவோம். உரை ஆசிரியர்களுக்கு ஒரு குறையும் இல்லை, அவ அத்தனை பாட்டுக்கு உரையை எழுதிடுவா. நாம் எங்க போறது அப்புறம்? அப்புறம் ஒரு திருப்பாவதான் உலகம் முழுக்க இந்த இருக்கிற 4,000 பாசுரத்துக்கே இந்த பாடு, இன்னும் 500,000 பாசுரத்தை பாடி நாம் அதனுடைய அர்த்தம் சொல்றதுன்னா, இதோ மார்கழி 30 இருக்கவே உலகம் முழுக்க நன்னா இருக்கு. இதே இந்த திருவாய்மொழியாகட்டம் திருமொழியாகட்டம் 1,000 பாடிட்டு என்னச்சு பாருங்க, 6 தெரியறதே இல்லை. இவ 30 ரொம்ப சாமர்த்தியம், பெண்கள் சாமர்த்தியம்னு ஆண்டாளை பார்த்து தெரிஞ்சிடும், வேற எங்கேயுமே இல்லை இப்போ. ஏன்னா பாசுரம் 30 பாசுரம், பாசுரத்துக்குள்ள பிரசித்தி யாருக்கு? இப்போ நம்மாழ்வார் திருவாசிரியம் பாடினாரே தெரியுமான சுவாமி? நம்மாழ்வாரே தெரியாது. அப்புறம் என்ன திருவாசிரியம் பாடினாரா, பெரிய திருந்தா பாடினாரான்னு தெரியாது, அதெல்லாம் தெரியாது. ஆண்டாளை தெரியும், திருப்பாவை தெரியும். எப்படி சொன்னா அவளுக்கு மட்டும் அவ்வளவு பிரசித்தின்னா, பெண் பேச்சுக்கு ஏற்றம் எப்பவுமே உண்டு. ஆண்கள் வளவளவளா நிறைய பேசுவா, சுருக்கமா பேசணும், பெண்கள் பேசணும்னு சொன்னேன், பேசறான்னு சொல்லல நான் இப்போ. அதனாலே ஆண்கள் பேசுறதுங்கிறது வேறே, பெண்கள் பேசுறதுங்கிறது வேறே. ஏன்னால் 1,102 பாசுரம் நம்மாழ்வார் பாடினார், அதில் இருக்கிற அத்தனை கருத்தும் 30 உண்டு. பாதங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும், இல்லைன்னா வெறுமைக்கான பேசியிருப்பாள். சாஸ்திரார்த்தம் அத்தனையும் ஆழ்ந்தாள் பாடின திருப்பாவ உண்டுன்னு சொல்லணும்னால், அப்ப நிஜமாவே அவள் பேச்சு ஏற்றம் படைத்ததாகத்தான் இருந்திருக்கணும். அதை பார்த்து பெண்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, இந்த பிரசித்தி நமக்கு வரணும்னா நறுக்கு தெரித்தார் போல் சொல்ல வந்த விஷயத்தை தீர்க்கமாக ஆலோசித்து சுருக்கமாக சொல்ல வேண்டும். சொல்லுட்டா நமக்கு நிகழ்ந்தான், அப்பதான் மக்கள் நம்மளை நம்புவாடே தவிர வளவளவளான்னு பேசிருக்கிறதுக்காக ஒருத்தரும் மதிப்பு கொடுக்கவே மாட்டான். சில பேர் ரொம்ப பெரியவா இருப்பா, 2 வார்த்தை தான் சொல்லுவா, ஆடு உலகம் அப்படியே. ஏன் சுவாமி அவர் சொல்லவே மாட்டார், சொன்னா அதுதான் உண்மை, அதை அப்படியே கேட்டுட்டு நடக்கணுங்கிறமோ இல்லையோ. இப்ப நம்ம ஆச்சாரியர்கள்லாம் இருந்திருக்கா, வளவளன பேசுவா, 2 வார்த்தை பேசினா 3 வார்த்தை பேசினா அதிகம், ஆனா பேசும் வார்த்தை ஒன்னொன்னும் அக்ஷர லட்சம் பெறும், அப்படின்னா பாசுரம் இருக்கணும். அதனாலதான் நம்ம சுருக்கமா சொல்ல வந்த விஷயத்தை இந்த 10 பாசுரத்துல சொல்லி முடிச்சுட்டு அடுத்ததுல இருந்து 5 பாசுரங்கள் நந்தகோபாலனுடைய திருமாளிகை வாசலுக்கு போய் எல்லாரையும் வரிசையா எழுப்புறா. அதுல 16வது பாசுரம், நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே, மணிக்கதமம் தாழ்திறவாய், வாயிற்காப்போன் திறந்து விட்டானா உள்ள போக, துவாரபாலகன் கருணை புரியலே உள்ள போக முடியாது. அதனாலதான் வாசல் காப்போனை முதல்ல பாடுகிறாள், நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ்கிறவாய். அப்ப கீழே இருக்கிற 10 பாசுரங்களையும் பாகவத பிரபாவம், 10 பேரையும் எழுப்பிண்டா. மறுபடியும் பாகவதர்களைத்தான் பற்றுகிறாள் இப்போது, வாயிற்காப்போனே ஒரு பாகவதன் தானே, அதனால அவனையும் பற்றி கொண்டு அவர் கதவை திறந்து விட்டார். நீ நேசநிலை கதவம் நீக்கு, சில சமயத்துல வந்து பெருமாளே வரம் கொடுத்துருவார், அர்ச்சகர் வரம் கொடுக்கலங்கிற முடியும், அர்ச்சகர் வரம் கொடுக்கணும், கொடுத்தா தான் உள்ள போக முடியும். அர்ச்சகர் தான் ஆச்சாரிய ஸ்தானம், அர்ச்சகா சாட்சாத் ஹரிஹி, ஹரியே தான் அர்ச்சகராக இருக்கிறார்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. அதனாலே அவனை பற்றி கொண்டு உள்ளே சென்றாள். உள்ள போன உடனே நந்தகோபாலன் திருமாளிகையில 3 பேர் படுத்துட்டு இருக்காப்போ, இப்ப பரிசை அழுப்பறாள் ஆண்டாள். 17 பாட்டு. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய். அமரமூடரு தோங்கி உலகளந்த உம்பருகோமானே உறங்கால் எழுந்திராய். செம்பொற்கடலடி செல்வா மலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல் ஓரெம்பாவாய். உம்பின்னா உன் தம்பி பலராமனை பார்த்து கூப்பிடறப்ப ஆண்டாள், உன் தம்பி நீனு தூங்காத எழுந்திருங்கோ. வரிசையா ஒத்தத்திரையா கூப்பிட்டாப்போ. எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். நந்தகோபாலனை எழுந்துரு. உனக்கு கண்ணன் தானே வேணும், அவர் எழுப்பிக்கலாம் முடியும். எதுக்கு இப்ப நம்மளை வந்து எழுப்பிடுனா? நீ கல்யாணம் பண்ணி கொடுத்துதான் நான் பண்ணிக்கணும். நாங்களா பண்ணிக்கவே மாட்டோம். இந்த கிருஷ்ணாவதாரத்துக்கு ஏற்கனவே ஒரு அவப்பெயர் உண்டு. இவரா கூட்டின் போய் பண்ணிடுவாருன்னு. ராமாவதாரத்துக்கு அந்த அவப்பெயரே கிடையாது. ஜனகன் பண்ணி வச்சுதான் பண்ணிட்டார். தசரதன் பண்ணி வச்சுன்னுதான் பண்ணிட்டார். பாண்டாளு காசே நானும் பண்ணி வச்சா தான் பண்ணிப்பேன். நாங்களெல்லாம் எழுத்துட்டு போகவே மாட்டோம். நாங்களா கண்ணனை அழைச்சிருந்தே போக மாட்டோம். அதனால முதல்ல நந்தகோபாலன் எழுப்பிட்டா. அப்புறம் அடுத்து யசோதை சேமிச்சிருந்தாளா. கொம்ப நாற்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய். அதுக்கப்புறம் கண்ணன் படுத்திருந்தார். அம்பரமூடரு தோங்கி உலகளந்த உம்பர்ஹோமானே உறங்காது எழுந்திராய். கண்ணனே நீ எழுந்துரு, பக்கத்தில் இருக்கிற பலராமனை எழுப்பி நீயும் சேர்ந்து எழுந்துரு. செல்வா மலதேவா உம்பியும் நீயும் உறங்கியல். இப்ப கண்ணன் எழுந்திருக்கலாமான்னு யோசிக்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடி பிராட்டிய பச்சவே இல்லையே. நாச்சியார பத்திட்டுன்னா பெருமாள்கிட்ட சரணாதி பண்ணணும். அது 10:18, 19, 20 மூன்று பாசரங்களாலே நப்பின்ன பிராட்டிய புருஷகாரமாக பற்றுகிறாள். கிருஷ்ணாவதாரத்தை பற்றணும்னா நப்பின்னைய முன்னிட்டு கொண்டு, வராகாவதாரத்தை பற்றணும்னா பூமி பிராட்டிய முன்னிட்டு கொண்டு, ராமாவதாரத்தை பற்றணும்னா ஸ்ரீ மகாலட்சுமியான சீதையை முன்னிட்டு கொண்டு. இன்னன் அவதாரத்தை இன்னென்ன பேரை பற்றணும்னு இருக்கு. உந்து மதகளித்த நோடாத தொல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய், கந்தந்தமிழும் குழலி கடைகரவாய், வந்தங்கும் கோழி அழைத்தனகான், மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான், பந்தார் விரடி உண்மை துணன் பேர்பாட, செந்தாமரை கையால் சீரார் வளையொறிப்ப, வந்து திறவாய் மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய். வா வந்து கதவை தர என்று கூப்பிடுறாள். இன்னொரு வேடிக்கை பார்த்தேன்னா 16 பாட்டு 17 பாட்டு சொல்லு. அதுல கடைசியிலே நீ நேச நிலை கதவும் நீ கேளோர் எம்பாவாய். இது 16 பாட்டு. நீ நேசனை கதவும் நீக்கு ஏலோர் எம்பாவாயின்னு அங்க வச்சுக்கணும். பக்கத்து பாட்டு வந்து சொல்லி உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாயின்னு விட்டு, உம்பியும் நீயும் உறங்கு ஏலோர் எம்பாவாயின்னு பிரிக்கக்கூடாது. உம்பியும் நீயும் உறங்கேல் ஓர் எம்பாவாயின்னு பிரிக்கணும். தமிழுடைய பாட்டு பிரிக்கிற முதல்ல சொல்லு பிரிக்கிறமே. இப்ப கீழே வந்து நீ நேசனை கதவும் நீ கேல் ஓர் எம்பாவாயின்னு சொல்லக்கூடாது, நீக்கு ஏலோர் எம்பாவாய். ஆனா இந்த பாசனம் வரும்போது உம்பியும் நீயும் உறங்கு இல்ல, உம்பியும் நீயும் உறங்கேல் ஓர் எம்பாவாய். ஏன்னா பாட்டுல ஏலோர் எம்பாவாய் ஏலோர் எம்பாவாயின்னு இருக்கு. நம்ம பிரிக்கிறத மாத்தி பிரிச்சுட்டோம்னா அவ தூங்கிட்டே இருப்பா. ஆனால் அப்படி இல்லாமல் பிரிக்கிறத ஒழுங்கா பிரிச்சுக்கணும். உந்து மதகளை தன் பாசரத்தாலே நப்பின் நங்கையை தான் கீழ் எழுப்புகிறாள். ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய், கந்தங்கமிழும் குழலி கடைகரவாய், வந்தெங்கும் கோழியழைத்தனகான், மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான், விடிஞ்சதுக்கு நிறைய அடையாளம் இருக்கே இன்னும் ஏன் தூங்குகிறாய், பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட. நப்பின்னு கேட்டா எதுக்கு என்ன காலங்கார்த்தால் எழுப்பிழுப்போ, ஏன் வரணும்னா உன் மைத்தனனுடைய நாமங்களை பட வேண்டாமா? மைத்துனன்னா நாம சாதாரணமா நினைச்சிருக்கிற அர்த்தம் கணவனுடைய சகோதரன். இதனா மைத்துனன்னா நமக்கு தெரியும். இங்க சொல்லல, இங்க கண்ணனைத்தான் மைத்துனன்றா. என்ன சாமி கண்ணன் எப்படி மைத்துனன் சொல்றதுன்னா, அதுக்கு நீங்க சென்ன பாஷை தெரிஞ்சாதான் புரிஞ்சுக்க முடியும். அது தெரிஞ்சதுன்னா மைத்துனன்னா கணவன் நன்னா தெரிஞ்சு விடலாம். மைத்துனன்னு சொல்ல மாட்டா, கொஞ்சம் மாத்தி சொல்லுவாருன்னு வச்சுங்க. அந்த மாத்தி சொல்றது என்னன்னு புரிஞ்சுதா கணவன் அர்த்தம் கிடைச்சிக்கிடும். அதனால உன் மைத்துனன் பேர் பாட, செந்தாமரைக்கரியால் சீரார் வளையொலிப்ப, வந்து சிறவாய் மகிழ்ந்து உன்னுடைய தாமரைக்கை ஒலிக்கும்படி வந்து கதவை திறந்து விடு. நீதான் செந்தாமரைக்கை, கதவை தரான்னு சொல்ல நப்பின்ன பிராட்டி திறக்கிறதுக்கு எழுந்திருந்தாள். குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல், மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி, கொத்தலர் பொங்குழல் நப்பின் நகந்த மேல் வைத்து கிடந்த மகர்மார்பா வாய்கிறவாய். அடுத்து கண்ணனை எழுப்பினாள். அடுத்து 20 பாசரம். 33 அமரர்க்கு முன்சென்னு, கப்பன் தவிர்க்கும் கரியே துயிலடாய், செப்பமுடையாய் திரளுடையாய், செத்தார்க்கு வெப்பங்கொடுக்கும் விமலா துயிலடாய், உக்கமும் தட்டொழியின் தந்தும் மணாளன் இப்போதேயம்ம நீராட்டு என்று நப்பின்ன பிராட்டி நடத்த பிரார்த்தித்த அவளும் கதவை திறந்து விட எல்லாருமாக நேர கண்ணன் முன்னே வந்து நிற்கிறார்கள். இப்ப 21-29 பாசரம் வரை கண்ணனுடைய வார்த்தையாடல். இதுவரைக்கும் மற்ற பேர்லாம் எழுப்பியாச்சு. இப்ப நேர கன்னடத்துல வந்து ஏற்றகரங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப, மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள், ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய், ஊற்றமுடையாய் பெரியாய், உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே துயிலடாய், அடியார்களை ரட்சிப்பதில் ஊச்சம் படைத்தவனே, சாஸ்திரத்தாலே சொல்லப்படுபவனே, நீ எழுந்திரு என்று கண்ணனை பிரார்த்திக்க கண்ணன் படுக்கிறேன்னு மெதுவா கண்ணப்பதான் முழிச்சார். அடுத்த பாட்டாலே உன் கண்ணு திறக்கிறச்சே எங்களை கடாட்சித்து விடு என்று பிரார்த்தித்தாள். அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே செங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிங்கிணிவாய் செய்த தாமரைப்பூ போலே செங்கன் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ. கண்ணனுடைய தாமரை கண்கள் தசையதா கப்பியாசம் புண்டரீகமேவ அக்ஷினி என்னும் ராமோ ராஜீவலோச்சனகா என்னும் கிருஷ்ண கமலபத்ராட்சகா என்னும் பல சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டபடி பெருமானே தாமரை கண்ணன் தாமரை கண்ணனை விண்ணோர் பரவும் தலமகனை என்னும் கமலக்கண்ணனன் கண்ணின் உள்ளான் காண்பனவன் கண்களாலே என்னும் அவனே புண்டரீகாட்சன். புண்டரீகாட்சனே அந்த திருக்கண்களாலே எங்களை நோக்கு. ஜாயமானம் ஹி புருஷம் எம் பச்சேது மதுசூதனா சாத்திக சத்து விக்னேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகா. பகவானுடைய திருஷ்டி பகவானுடைய கட்டாட்சம் பட்டுடுத்துனால் மோட்சம் நிச்சயம் கிட்டுகிறது என்று சாஸ்திரம் சொல்றதுனாலே நீ கட்டாட்சிக்கணும்னு பிரார்த்தித்தா கண்ணன் படுக்கையிலேருந்தே கண்ணை திறந்து பார்த்தார். இந்த படுக்கையிலேருந்தெல்லாம் பண்ணப்படாது, எழுந்து எழுந்திருந்து நாம் இருக்கிற இடத்துக்கு வரணும். என் படுக்கையிலேருந்து கட்டாட்சித்தா உனக்கு என்னான்னு கேட்டார் பெருமாள். படுக்கையிலேருந்து எது பண்ணாலும் பொய் சொல்லலாம்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. பெரியோர்கள் என்ன எழுதி வச்சுக்காலாம், ஒரு பிராமணரை ரட்சிக்கணும்னாலோ பசுவை ரட்சிக்கணும்னாலோ அல்லது படுக்கையறையிலேயோ பொய் சொல்லலாம் அப்படின்னு ஒத்துக்கிறா. நீ படுக்கையறையிலேருந்து கட்டாட்சிச்சேனா அது ஏன் பொய்யா படுத்துனா? வேண்டாம், அறையிலேருந்து வெளியில வா. மாறி மலமுடஞ்சில் மண்ணி கிடந்துரங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து வேறுமயிர் பொங்க எப்பாடும் பேருந்து தரி மூறு நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதிருமா போலே. நீ பூவை பூவண்ணா சிங்கத்தை போல நடக்கக்கூடிய பகவன் சிங்கத்தினுடைய தேஜஸ் மிடுக்கும் இருக்கக்கூடியவனே எழுந்திரு. நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி. நீ இருக்கிற படுக்கையிலேருந்து எழுந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காதன திருந்து உன் ராஜாங்கிறதுக்கு தகுந்த ஆசனத்தில் உட்கார்ந்துக்கோ. யா மந்த காரியம் ஆராய்ந்தருள், நாங்க எதுக்காக வந்திருக்கோம்னு அப்புறம் கேடுனாலும் ஆண்டாள். சரின்னு கண்ணன் எழுந்துட்டார். யாராருக்காகவோ நடந்து காட்டியிருக்கோம், ஆண்டாளுக்காக நடந்து காட்ட மாட்டோமா? எழுந்திருந்தார். ஆச்சரியமான நடை நடந்து பர்வதாதிப நிஷ்கரமிய சிம்ஹா கிரி குஹாசையா, ஒரு பர்வத குகையிலிருந்து சிங்கம் வழியில நடந்து வருமா போலே பெருமானும் வந்தான். இவையெல்லாம் நமக்கு நம்பெருமாள் பக்கலிலே காணலாம்னு பூர்வர்கள் சாதித்தா போலே இன்னைக்கும் அந்த நடை அழகை அத்தனையும் திருவரங்கத்தில் நம்பெருமாள் புறப்பாட்டின் போது சேவித்துக் கொள்ளலாம். அது சிம்மகதியோ வியாகிரகதியோ ரிஷபகதியோ கஜகதியோ சர்பகதியோ சகலகதிகளோடையும் பெருமாள் இன்னைக்கு சேவை சாதிக்கிறார். அந்த நடையழகெல்லாம் ராமன் கற்றதே நம்பெருமானிடத்திலிருந்துதான். இப்ப கண்ணனாக யாதவ சிம்மம் நடந்து வந்தது. தன்னுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து விட்டார் கண்ணன். அண்டாள் பார்த்துட்டு, நான் நடக்க சொன்னத்துக்காக நடந்துட்டாரே, இந்த திருவடிகள் நொந்து போயிருக்காக்கோ, அதுக்கு என்ன வந்துருமோன்னு பல்லாண்டு பாடுகிறாள். 24வது கோஷம். அன்னி உரகமடந்தாய் அடி போச்சு, சென்னங்கு தென்னலங்கு செத்தாய் திரள் போச்சு, பொன்ன சகடமுதைத்தாய் புகழ் போச்சு, கண்ணு குனிலா விரிந்தாய் கடல் போச்சு, குன்னு குடையா விடுத்தாய் குணம் போச்சு, வென்னு பகடுக்கு நின் கையில் வேல் போச்சு, என்னு போச்சி 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 என்ன ஆறு தடவை. நம்ம ஆறுனாலே உடனே அறுசுவை உணவு இதுதான் நமக்கு ஞாபகத்துக்கு. ஆனா ஆண்டாள் சொன்னது இந்த அறுசுவை வாயில போட்டுங்கோ, அரிசிவ உணவெல்லாம் இன்னைக்கு இருக்கு நாளை போடும் உடம்பு கட்டுப்படும், ஆனா இந்த போச்சி போச்சின்னு 6 தடவை சொல்லுங்க ஒரு குறை வராது. பெருமானுடைய அடி போற்றி, திரள் போற்றி, கடல் போற்றி, குணம் போற்றி, வேல் போற்றி, புகழ் போற்றி என்ன 6 போற்றிகளை சொல்லி இதை விட்டு நீச்சலும் வாயார சொல்லுங்கோன்னு பாடினாள். 24 கண்ணன் 25வது கோஷத்தில் கேட்கிறார், இவ்வளவு மெனக்கட்டு வந்தியுடைய காலங்காத்தால் எழுந்திருந்து உங்களுக்கு என்ன வேணும்? உன்னை அறுத்திட்டு வந்தோம் பரதிருதியாக, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரதில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிலானாகி தாந்தீங்கினன் என்ற கருத்தை பிழப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம். வேற எதையான்னு கேட்டு வருவோமா? உன்னைத்தான் பிரார்த்திச்சு வந்திருக்கேன். முதற் பாசுரத்திலே நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொன்னேன். திரும்ப சொல்றேன், உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை திருதியாக. பறை பறைங்கிற கைங்கரியமாகிற பேரின்பம் நமக்கு வேணும், தொண்டு புரிதலாக இன்பம் வேணும்னு கேட்டாள். அப்புறம் 26வது பாசரத்தாலே நோன்பு நோர்க்கறதுக்கு வேண்டிய கருவிகள்லாம் கேட்கிறா. மாலைமணிவண்ணா பாசரத்தாலே பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சசன்னியமே போல்வனா சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே உன்னுடைய சங்கு வேணும். சால பெரும் பறையே வாசிக்கிறதுக்கு வாத்தியம் வேணும். பல்லாண்டி சேர்ப்பாரே பாட்டு பாடுறதுக்கு ஆள் வேணும். கோல விளக்கே ஏத்தி வைக்கிறதுக்கு விளக்கு வேணும். கொடியே மேல்கட்டி விதானம் வேணும். விதானமே ஆளி நிறையாய் அருள் எல்லாத்தையும் நீதான் கொடுக்கணும்னா கண்ணன் கொடுத்துட்டார். அடுத்து 27வது கோஷரத்தாலே நாங்க நோன்பு நோத்ததற்கு சம்மானம் வேணும். பரிசு வேண்டாமா? நோன்புக்கு என்ன பரிசு வேணும்னா
இருக்கவே இருக்க கூடாத வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பரகுண்டு யாம்பெரு சம்மான நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்று அணைய பல்கலனும் யாம் அணிவோம். இத்தனை ஆபரணங்களும் நீ எங்களுக்கு தரணும் பரிசாக. ஆடை உடுப்போம் வஸ்திரம் கொடுக்கணும். அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்க வழிபாற நல்ல பார்ச்சோறு அக்காரடிசில் கிளறி சாப்பிடணும். எப்படி கிளறணும்னால் 6 மணி நாளைக்கு கிளறணும். 1 முந்திரி பருப்புக்கு 1 பாதாம் பருப்புக்கு 1 திராட்சைக்கு 1 அரிசி அப்படின்னு போட்டு கிளறணும். 1 அரிசி கிடைச்சா 1 முந்திரி பருப்பு அதுக்கு 1 பாதாம் பருப்பு அதுக்கு 1 திராட்சை இது இத்தனையும் சேர்த்து பால் அளவுக்கு எவ்வளவோ அதன்படி 2 மடங்கு நெய் இதை கொட்டி கிளறினா ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப நிச்சயமா நெய் இப்படிதான் வழியும். கூடியிருந்து குளிர்ந்தேரோர் எம்பாவாய் மூட நெய் பெய்து முழங்கை வழிபாற அப்படின்னா உலகம் முழுக்க செழிப்பா இருக்கணுங்கிறது அவள் ஆசை. செழிப்பு ஒத்தர் சொத்து அல்ல, அனைவருடைய சொத்து. அனைவரும் நன்னாக இருக்க வேண்டும். இங்க செழிப்புங்கிறது வெறும் பணச்செழிப்பு அல்ல, பக்தி செழிப்பு. அனைவரும் பக்தி பூமாவோடே கூட நன்னாக மயர்வர மகிரிடம் அருளப் பெற்ற ஆழ்வார்கள் அனுகிரகத்தாலே பக்தி வளர்ந்திருக்கட்டும். அது இருந்துருத்துன்னா எல்லா திருப்தியும் ஏற்பட்டு போகுது. சந்தோஷம்ங்கிறது வேற, திருப்திங்கிறது வேற. சந்தோஷம் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும், திருப்தி அப்போது நீடிக்கும். அந்த திருப்தி இருக்கட்டும்ங்கிறதே 27 சொல்லி 28 கோஷரத்தாலே சரணாகதியை நுட்டிக்கிறாள். கண்ணனே உன் திருவடிகளே உபாயம், கரமகள் பின்சென்று தானம் சேர்ந்து உண்போம். அறிவொன்னுமில்லாத ஆய்க்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். குறவொன்னுமில்லாத கோவிந்தா உந்தன்னோட உறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது. உன்னோட உறவில்லாம நம்மால ஒழிக்க முடியாது. அறியாத பிள்ளைகளும் தெரியாதனத்தினால என்னமோ தப்பு துப்பாயத்தினாலே நாங்க சொல்லியிருக்கலாம். சிறி அருளாகே கோவிச்சுக்காகே இறைவா நீதாராய் பறை, நீ ஒருத்தந்தான் மோட்சத்துக்கு உபாயம், அந்த கைங்கிறதுக்கு எனக்கு கொடு என்று கேட்க, என்ன வேணும் உங்களுக்கு என்று கண்ணன் கேட்கிறார். அதை சிற்றஞ்சிறுகாலை 29 கோஷரத்தால் கைங்கிறத்தை பிரார்த்திக்கிறாள். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பத்தாமரை அடியே போற்றும் பொருள்களாய் பெத்தம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குச்சே பலன்களை கொள்ளாமல் போகாது. இச்சை பரகொள்வான் அன்னுகான் கோவிந்தா எச்சைக்கு மேழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு தோமே யாவோம். உனக்கே நாம் ஆட்சிவோம் மச்சனங்காமங்கள் மாத்து. உனக்கு கைங்கரியம் பண்றதே எங்களுக்கு புருஷார்த்தம், மத்த ஆசை எங்களுக்கு வேண்டாம். அதை மாத்திரு காலங்கார்த்தால வந்துட்டோம். செச்சஞ்சிறுகாலை வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் உன் திருவடிகளை போற்றன அதுக்கு நிச்சலம் தொண்டு புரிய வேண்டும். பொருள்களாய் பெற்றம்மே தொண்ணும் குலத்தில் பிறந்த நீ எங்களுக்காக எங்கள் குலத்துல பிறந்திருக்கே, எங்களிடத்துல ஒரு நன்மை கிடையாது. கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ ஒன்றும் இல்லை. ஆனால் உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம். எங்களிடத்துல எந்த நன்மையும் இல்லையே தவிர உலகத்துக்கே நன்மையான உன்னை எங்கள் கையிலே பெற்றிருக்கிறோமே. நீ என்னோ தேடிக்கொண்டு எங்கள் நடுவிலே வந்து பிறந்தாய். உன் பொற்றாமரை அடியே போத்தும் பொருள்களாய் பெத்தம்மே தொண்ணும் குலத்தில் பிறந்த நீ குச்சேவலங்களை கொள்ளாமல் போகாது. நாங்க கைங்கரியம் பண்ணாமல் இருக்க கூடாது, நீ கைங்கரியத்தை வாங்கிக்காம இருக்க கூடாது, கொள்ளாமல் போகாது. இச்சை பரகொள்வான் அன்னகான் கோவிந்தா எச்சைக்கு மேழேழ் பிறவிக்கும். இது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, இன்னைக்கு நாளைக்கும் இல்லை. எச்சைக்கு மேழேழ் பிறவிக்கும். 7 பிறவி இனி எடுத்தாலும் முந்தன்னோடு தூமே யாவோம். உனக்கே நாம் ஆட்சிவோம், உனக்குத்தான் கைங்கரியங்கள் பண்ணுவோம். மச்சனன் காமங்கள் மாத்து, மத்த ஆசையெல்லாம் மாத்தி விட்டுடு என்று ஆண்டாள் பிரார்த்திக்க கண்ணனும் அவள் கேட்ட கைங்கரியத்தை கொடுத்தான். அன்று கோபிமார்களுக்கு விரதமனுட்டிக்க கொடுத்தான். அடுத்து ஆண்டாள் அனுகரிக்க கொடுத்தான். என்று ஆண்டாள் பாசரத்தை சொல்லும் நமக்கும் கொடுக்கிறான் என்பது 3 உண்மை. கோபிமார்கள் நேர அனுப்பிச்சாலே அவளுக்கு மட்டும்தான் கிருஷ்ணானுபவம். ஆண்டாள் அனுகரிச்சாலே அவளுக்கு மட்டும்தான் கிருஷ்ணானுகிரகம். நமக்கெல்லாம் கிடைக்குமா நினைக்க வேண்டாம். அனுட்டித்த கோபுகாரோடும் அனுகரித்த ஆண்டாளோடும் திருப்பாவை அபியசித்த நம்மோடும் வாசியர கிருஷ்ணானுபவம் துல்லியம். பட்டர் தெரிவிப்பறா, நற்கண்ணுக்கு இறங்கும் தேனு தோற்கண்ணுக்கு விறங்குமா போலே. நல்ல கண்ணுக்குட்டியை வச்சுட்டு பசுமாட்டை காமிச்சா பாலை கொட்டும். ஆனா கண்ணுக்குட்டி இல்லேன்னு வச்சுங்கோ, அப்ப அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு தோலால வைக்க போற அடைச்சு தோலை மூடி கண்ணுக்குட்டி கொண்டு பாடம் இல்லையோ, அதை வச்சா ஒரு நஜ கண்ணுக்குட்டி நினைச்சுன்னு பால சொல்லதரும். அது போல நம்மெல்லாம் நிஜமான ஆண்டாள் அல்ல, ஆனால் நாம தோல் கண்ணுக்குட்டி. நமக்கு திருப்பாவைங்கிற தோல் எடுத்து போத்திக்கணும். நம்ம வைக்கல் தான், நம்ம நிஜ கண்ணுக்குட்டி இல்ல, நம்ம வெறும் வைக்கோல். ஆனா திருப்பாவைங்கிற தோல் எடுத்து போத்தினுட்டா ஓ ஆண்டாள் வந்திருக்கா போல் இருக்கு நினைச்சிருந்து கண்ணன் அனுகிரகிச்சு விடுறாரு. அதனாலதான் கடைசி பாசரத்தாலே வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செயிடையார் செந்திரஞ்சி அங்கு அப்பரகொண்டவாச்சை அன்று கோகுலத்திலே கோபிமார் அனுட்டித்ததை அவர்கள் பெற்ற புருஷார்த்தத்தை ஆண்டாள் பாடுகிறேன். அப்பரகொண்டவாச்சை அணிபுதுவை பைங்கமல கந்தரியல் பட்டர்கிரான் கோஷ சொன்ன பட்டர்கிரானான பெரியாழ்வாருடைய கோதை ஆண்டாள் சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கி பரிசுரைப்பார். 30 கோஷரங்கள்ல ஒன்ன கூட விடாமல் எவன் அறிந்து கொள்ளுகிறானோ இங்கு இப்பரிசுரைப்பார், இன்று இங்கே இப்போது சொன்னாலும் இப்பரிசுரைப்பார். 2 மால்வரைத்தோள், 2 4 திருத்தோள்கள் படைத்த சீமன் நாராயணன் திருமால், செங்கன் திருமுகத்து செல்வத் திருமால், திருமாலா எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். திருப்பாவையை சொல்லுங்கோள், ஆண்டாள் திருவடிகளே சரணம்னு சொல்லுங்கோள், செத்தஞ்சிறுகால எல்லை இடங்களிலேவாவது சொல்லுங்கோள். ஆண்டாள் தான் நமக்கு பாடி கொடுத்தாள்ங்கிற அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கோள். அதுவே நமக்கு பகவானுடைய அன்பை பெற்று கொடுப்போம், அவன் அனுகிரகிக்கிறான்ங்கிறது திருப்பாவையினுடைய சாரம். அதனாலே முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாகவதர்களுக்காகத்தான் பாடினதே. அதனாலதான் கிருஷ்ண பிரபாவத்தை விட கிருஷ்ண பக்தர்களுடைய பிரபாவத்தில் ஆண்டாள் நிலை நின்றாள். அதனாலதான் 10 ஆழ்வார்களோட சேர்க்காமல் ஏனை 2 ஆழ்வார்களோட ஆண்டாள் சேர்க்கப்பட்டாள். 10 2 சேர்த்து 12 ஆழ்வார்களுடைய அனுகிரகமும் விசேஷித்து ஆண்டாளுடைய அனுகிரகமும் கூடியிருக்கும் அனைவருக்கும் கேட்டிருக்கும் அனைவருக்கும் அவசியம் கிட்ட வேணும்னு பிரார்த்தித்து கொண்டு இடத்தையும் கொடுத்து மனத்தோட செய்ய வேணும்னு வாழ்த்தின தேவஸ்தானத்தால் அவர்களுடைய கைங்கரியமும் மேன்மேலும் வளர வேண்டும். இங்கிருக்கும் கைங்கரியவர்கள் இதை ஏற்பாடு